ஓம் சாந்தி. குளிர்ச்சியா இருக்கீங்களா? 28/6/2018 இன்றைய முதலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. எப்படி பாபாவுக்கு எல்லோர் மேலேயும் இரக்கம் வருதோ, வெறுப்பே இல்லையோ, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் யார் மேலும் வெறுப்பு வரக்கூடாது, இரக்கமானமுடையவர்களா ஆகுங்க. ஏன் அப்படின்னா, கடைசி நமக்கு அந்த இரக்க உணர்வை தவிர வேற எந்த உணர்வுமே வரக்கூடாது. யார பார்த்தாலுமே கருணை கருணை கருணைன்னு அப்படியே வல்ல ஃபுல்லா இறைவனாலே கருணை 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 அப்படின்னு போட்டிருப்பாரு. அவருக்கு சமமாகணும்னா நம்மளும் அதே மாதிரி இருக்கும். ஏன்னா பாபா யாருமே வெறுக்கல. பாபா சொல்ல, நீங்க இந்த உலகத்துல ரொம்ப மோசமானவன்னு கூட சொல்லுங்க. நான் பாபா சொல்ல, எனக்கும் அந்த குழந்தை நல்ல குழந்தையாதான் தெரியுது அப்படிங்கிற. சோ அப்ப அவருடைய குழந்தைகளுக்கு நமக்கும் அப்படிதானே தெரியணும். அதனால யாரு மேலும் வெறுப்பாரு, எல்லாரு மேலும் கருணை தான். தெரியாம பண்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, பிதாவே இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, இவங்களை மன்னிச்சிடுங்க. அதே கருணை தான் இருக்கணும். கேள்வி, இரக்க மனதுடைய பாபாவுக்கு முழு உலகத்துக்காகவும் ஒரே ஒரு திட்டம் இருக்குது, அது என்ன? ஆனா நம்ம விலகி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். விலகி இருந்தாதான் கருணையே வரும். நமக்கு துக்கம் கொடுக்கறவங்க, பாபா ஸ்ரீமத்தை மாத்தி பேசுறவங்க, இவங்க தொடர்புலயே நீங்க இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்க மேல வெறுப்பு வந்துடும் தானாவே. சோ பாபா ஸ்ரீமத்தை தப்பா புரிஞ்சுக்கிற யாருமே பாபா குழந்தை கிடையாது. அவங்க எத்தனை வருஷத்துல பாபா ஞானத்தை கேட்டாலும் சரி. சோ பாபா அஞ்ஞானிகள்ட்ட இருந்து விலகி இருக்கிறாங்களே, நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அஞ்ஞானி தான். விலகி இருக்கும்போது அஞ்ஞானிகள் மேல கருணை வரும். அவங்க தெரியாம பண்ணணும், இவங்க தெரிஞ்சுக்க முடியாம பண்ணாங்களா, தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு பண்றாங்க எப்படியோ. சோ இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப 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 முக்கியம். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பட்டும் படாம இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லாருக்கிட்டுமே பட்டும் படாம இருந்தா கருணை இருக்கும், அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் மட்டும் இருக்கும். ரொம்ப நெருங்கிட்டாலே போச்சு. அதனாலதான் மெயினா பாபா பற்ற விடுங்க விடுங்கன்னு சொல்றது. கேள்வி, இரக்க மனமுடைய பாபாவுக்கு முழு உலகத்துக்காகவும் ஒரு திட்டம் இருக்குது, அது என்ன திட்டம்னா, எல்லா மனித ஆத்மாக்களையும் தத்துவங்கள் எல்லாத்தையும் தூய்மையாக்கணும். ஏன்னா எல்லாமே தூய்மை இழந்து கிடக்குது. எல்லாத்துக்கும் முக்தி கொடுக்கணும், ஜீவன் முக்தி கொடுக்கணும். இது மட்டும்தான் பாபாவுடைய திட்டம், ஒரே திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் நாம பாபா உதவியாளராக ஆகியிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா ஏன் முக்தி கொடுக்கணும்? அவ்வளவு துடிக்கிறாங்க ஜீவன் பந்தனத்துல மாட்டிக்கிட்டு. சோ அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னா முதல்ல உங்க மேல உங்களுக்கு கருணை இருக்கணும். ஏன்னா மத்தவங்க மேல கருணைப்பட்டு தான் அவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க. நீங்க முக்தி அடையணும்ல, முதல்ல உங்க மேல கருணை வைங்க, பிறகு மற்றவங்க மேலயும் கருணை வைங்க. அப்ப உங்க மேல கருணை வைக்கணும்னா என்ன பண்ண, முதல்ல உங்களை தூய்மையாக்கிக்கணும். பாபா சொல்றதுதான் பிறகு எல்லோரையும் விகாரங்கிற அழுக்குல இருந்து நிக்கிறதுக்கான சேவை செய்யணும். ஏன்னா நீயே தூய்மையா இல்ல சொல்லுவாங்க அழகா இல்ல, முதல்ல உன் முதுகு பாருன்னு. சோ முதல்ல நம்ம முதுகு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அவங்களை கிளீன் பண்ண போகணும், தூய்மையாக்கணும். அது ரொம்ப முக்கியம். சோ எச்சரிக்கையா இருக்கணும். மாயை எவ்வளவு கவர்ச்சிகரமா இருந்தாலும் அது பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. ஏன்னா 2500 வருஷம் நம்ம எந்தெந்த மாய்க்கெல்லாம் அடிமையா இருந்தோம்ன்றது மாயைக்கு நல்லா தெரியும். அதனால அது புத்திசாலித்தனமா வருந்தோம். அப்ப நம்ம மெயினா பாபா சொல்றத அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே தச்சிடும். இப்ப உதாரணத்துக்கு 9 மணிக்கு மேல தூங்க மூச்சிட்டு இருக்க கூடாதுன்றாரு. அது அமிர்த வேலை கண்டிப்பா ஏந்திரிக்கணும்ன்றாரு. சோ இது ரெண்ட பண்ணும்போதே பாத்தீங்கன்னா நிறைய மாயால வந்து தப்பிச்சிடும். அப்ப ஏன்னா ஆத்ம சக்தி இழக்கிறதுக்கான நேரம் 9 மணிக்கு மேல, அதே மாதிரி நான் அந்த காலில் அமிர்த வேலை 2 மணிக்கு மேல எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா ஆத்மாவை சக்தி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான நேரம், சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு. சோ தூய்மையாக்கணும். ஆனா இது அந்த டைம்ல 9 மணிக்கு தான் கரெக்டா ஏதாவது கால் வரும், ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மாயா அவ்வளவு புத்திசாலி, தொடக்கூடாது அவ்வளவு. ஆக்சுவலா வந்து 6 மணில இருந்தே போன் எல்லாம் கட் பண்ணிடணும், அப்பதான் நீங்க 9 மணிக்கு பட்டா தூக்கம் வரும். 9 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே பேசின சிந்தனை தான் வந்துட்டு இருக்கும், அதுவும் இருக்கு. சோ இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் உங்க மேல நீங்க கருணை வைக்கிறதுன்றது. இல்லாட்டினா நீங்களே திருடனுக்கு கதவு திறந்து விட்ட மாதிரி ஆயிடும். சோ முதல்ல உங்களை தூய்மையாக்கிக்குங்க, பிறகு மத்தவங்களை தூய்மையாக்குங்க. அப்ப தூய்மை இழக்க வைக்கிறதுக்கு எதெல்லாம் காரணமா எல்லாத்தையும் கட் பண்ணணும். டிவி, சினிமா, வீண் பேச்சு, வீண் தொடர்பு, எல்லாத்தையும் கட் பண்ணணும். சில பாபா குழந்தைங்களை பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க, விகார விஷயங்களை பேசுவாங்க, கட் பண்ணணும். டக் டக்குன்னு கட் பண்ணணும். அவங்க பல வருஷம் சீனியர்ன்றதுக்காக வச்சுட்டு இருக்க கூடாது. முரளிய வச்சுதான் எல்லாமே. முரளிய எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க நடத்துல தெரியுதா? ஏன்னா யாராவதுனால இருக்கட்டும், கட் பண்ணுங்க. நாம வீணா போயிடும் கர்ணன் மாதிரி தப்பான தொடர்புனால. சோ நம்மள தூய்மையா வச்சுக்கிட்டு பிறகு மத்தவங்களையும் தூய்மையாக்கணும். விகாரம்ன்ற அழுக்குல இருந்து நீக்கணும். அதுக்கான சேவை செய்யணும், மனசாலையும் சரி, வார்த்தையினாலையும் சரி, நடத்தையினாலையும் சரி. பாடல், என் மனவாசலில் யார் வந்தது? ஓம் சாந்தி. யார் வந்தது மனவாசல்ல? பாபா. யார் கிட்ட வந்தாரு? குழந்தைங்க கிட்ட. குழந்தைங்க யார்கிட்ட வந்திருக்கிறோம்? பாபா கிட்ட. என் கிட்ட வந்திருக்கிறீங்க என்றார் பாபா. இப்ப நீங்க பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. மிகவும் இரக்க மனமுடையவர் பாபா அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். சோ இரக்க மனம்ன்றதும் ரஹம்தில். மிக்க அருளாளனும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க குரான்ல. சோ அருளாளன், அருளாளன்னா என்ன அர்த்தம்? கருணை உள்ளம் கொண்டவன். அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த குழந்தை, அதாவது இந்த குழந்தைங்களை எல்லாம் மாயை துன்புறுத்துது, தூய்மை இழக்க வச்சு தன் நிலையை மறக்க வச்சு துக்கம் கொடுக்குதுன்னு பாபாவுக்கு தெரியும். தன்னிலை மறக்க வைக்கிறது தான் அது துக்கம். அதாவது ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் அல்லது கஞ்சா அது மாதிரி ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறான்னா எட்ட இருந்து பார்த்தா தெரியும் அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்கன்ட்டு. ஆனா அவனுக்கும் தெரியும் ஸ்லைட்டா, மற்றபடி பார்த்தா அது கொடுக்கற போதை அவனுக்கு பெருசா தெரியும். சோ அதுக்கப்புறம் பார்த்தா அவன் குடும்பமே நாசமாயிடும். அவனும் எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் நாசமாயிடும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது காரணமாவே அதுதான் இருக்குது. அது ஒரு விரக்தி நோக்கி அழைச்சிட்டு போயிடும். அப்ப நாம வந்து அது எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப கஞ்சா அது மாதிரி அடிக்கிறவனுக்கு ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனாலதான் போறோம். அதே மாதிரிதான் மாயையும் புரிஞ்சுக்கணும். இது அதுக்கு சமம், அதுக்கு சமம். பாபா வந்து நல்ல பாம்பின் விஷத்துக்கு சமம் காமம், தெரிஞ்சு ஏன் அதுல போய் விழுறீங்கன்ற. சோ அது யோசிக்கணும் ஒவ்வொரு தடவையும். இல்லையா, பாபா சொன்னா அது தப்பார்கள். அதை விட உங்களுக்கே அனுபவம் இருந்தா இன்னுமே தெரியும். அப்படியே இல்லாட்டினாலும் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கை அந்த கல்யாணம் ஆன பிறகு படுற பாடு, லவ் பண்றதுக்கு அப்புறம் படுற பாடு பார்த்தாலே நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். சரி, ஆனா குழந்தைங்களுக்கு இது தெரியல, தெரியாதனால்தான் துக்கமுடையவர்களா ஆகிட்டாங்க. மாயை தூய்மை இழக்க வச்சு துக்கமுடையவர்களா ஆக்குனான்னு குழந்தைங்களுக்கு தெரியல, பாபாவுக்கு தெரியுது. அதனால பாபாவுக்கு இரக்கம் வருது, வெறுப்பு ஏற்படாது. இது பாருங்க, இரக்கம் வருது ஆனா வெறுப்பு வரல. யாரு பாபா வெறுக்கல, இரக்கம் தான் வருது. அந்த மாதிரி வெறுக்கிறாருன்னா அவர் இங்க வரவே மாட்டாரு, போயிடுவார். ஏன்னா எல்லாருமே அப்படி மோசமா இருக்கும்போதுதான் அவர் வர. பாபா சொல்லி ஞாபகப்படுத்துறேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுகமே சுகமான உலகத்துல சுகத்தின் சம்பந்தத்தை ஏற்படுத்தி நான் உனக்கு உன்னை அனுப்பினேன். அங்க இருக்கிற அப்பாவும் உனக்கு சுகம்தான் கொடுப்பாங்க, அம்மாவும் சுகம்தான், குழந்தையும் சுகம்தான் கொடுப்பாங்க, கணவனும் சுகம்தான் கொடுப்பாரு, முழுக்க முழுக்க சுகம் நிறைந்த ராஜ்யம், பஞ்ச தத்துவமும் சுகம்தான் கொடுக்கும். அந்த மாதிரி சம்பந்தத்துல அனுப்பினேன் 5000 வருஷம் முன்னாடி. ஆனா நாடகப்படி 5000 வருஷம் இறுதியில மாயை உங்களை பூச்சிச்சு, துக்கமானவரை ஆக்கிடுச்சு, அதுதான் கிரகணம் பிடிச்சது அப்படின்றது. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் ஆன்றாங்க. இங்க நடக்கிறது சங்கம் யுகத்துல பாபா கொடுத்த ஞானத்துடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. நாடகப்படி துக்கமானவரை ஆக்கிடுச்சு, எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. முதல்ல நீங்க சதவ பிரதானமா இருந்தீங்க, பிறகுதான் படிப்படியா இறங்குனீங்க ரஜோலையும் தமோலையும். இப்ப தமோ பிரதானமா ஆகிட்டீங்க, இது எனக்கு தெரியும். அப்படி இருந்த குழந்தைத்தான் இப்படி ஆச்சுன்னு தெரியும், காலத்தின் கட்டம் இப்படி ஆகித்தான் ஆகணும். இருந்தாலும் நீங்க என்னுடைய குழந்தைங்க, என்னோட குழந்தைங்க, உலகமே கைவிட்டாலும் அப்ப கைவிடுவார, என்னோட குழந்தைங்க, உங்களை தூய்மை ஆக்கி ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக நான் வர வேண்டியதா இருக்குது. இந்த குழந்தை அப்படித்தான் அப்படின்னு விடுறது கிடையாது. ஒரு டைம், குறிப்பிட்ட டைம் வரையும், ஏன்னா அந்த டைம் வரையும் தான் அவருக்குமே அந்த நடிப்பு தூய்மையாக்குற நடிப்பு. அவரே அதை சொல்றாரு, எந்த நேரம் வேணாலும் முடிஞ்சிடும். அந்த லௌகிக்கு அப்பா அம்மா சொல்லுவாங்களே, அவன் உயிரோட இருக்கும்போதே படிச்சு நல்லா முன்னேறா, இல்லன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி பாபா சொல்ற, தூய்மையாக்க வந்திருக்கிறேன், ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், ரொம்ப ஈஸியான வழி, அந்த படிப்பே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், இது ஈஸியா ஏறும், ஏழையா இருந்தா ரொம்ப சந்தோஷம், பாபா சொல்றத ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் உங்களால அப்படின்னு சொல்லி ஞானத்தை கொடுக்கற. அதுக்காக தான் வந்திருக்கிறார், அதே பாபா வந்திருக்கிறார். ஒவ்வொரு 5000 வருஷத்தின் இறுதியிலும் வந்து நரனை நாராயணன் ஆக்கிய அதே சிவபாபா வந்திருக்கிறான்னு குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். அவர் அன்பு கடலா இருக்கார், அமைதியின் கடலா இருக்கார். அவரை மாதிரி அன்பு செய்ய யாராலே முடியாது. ஒரு ஒரு சென்டருக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு குழந்தை சென்டருக்கு போதுன்னா, 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா பயங்கர சமஸ்காரம் முதல் வரும், யாரா இருந்தாலும் சரி. 1 வருஷம் கூட ஒரு அங்கிருந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, சாதாரண பார்த்தா 4 பேர்ல இருந்து 40 பேர் இவ்வளவுதான் இருப்பாங்க. அதுக்கே 1 வருஷத்துக்குள்ள நம்மளால சகிச்சுக்க முடியல. ஆனா கோடானு கோடி குழந்தைங்க 100 வருஷமா பாபா வர்றாரு, கொஞ்சம் கூட அன்பு குறையில, நாளுக்கு நாள் அன்பு அதிகமாக தான் காட்டிட்டு இருக்கிறார். அமைதி கடலா இருக்கிறாரு. நிறைய பாபா குழந்தைங்களுக்கு இந்த அனுபவம், நம்ம ஏதோ ஒரு ஸ்ரீமத்தை மீற போறோம்னா டக்குன்னு நம்மளே அறியாம பூர்வமத்தி துடிக்கும். ஞாபகப்படுத்துறாரு, குழந்தை என்ன பண்ற, அதே மீறி ஸ்ரீமத்தை மீறிட்டீங்கன்னா மீறின பிறகு டக்குன்னு மறுபடியும் துடிக்கும், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேனே இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த அன்பு இத விட்டுட்டு போல, நம்மள அன்பு கடலா இருக்கிறாரு, வாரி வாரி கொடுக்கறாரு. இப்படி சொன்னா குழந்தை திருந்துமா, இப்படி சொன்னா திருந்துமா, சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அமைதி கடலா இருக்கிறார். சோ அதே மாதிரி சிச்சுவேஷனும் அமைப்பாரு. அதே மாதிரி பாபா சார் தைரியம் வச்ச குழந்தைக்கு உதவி பண்ணுவேன், அப்படியா பாபா நான் இதுக்கு தைரியம் வைக்கிறேன் பாபான்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ஊக்கம் வந்து ஏதோ ஒரு விஷயம் சுயமின்னத்துக்கு சேவைக்க தைரியம் வைப்பான். டக்கு டக்கு டக்குன்னு பாபா ஹெல்ப் வர்றத பாப்பாங்க. அப்ப தெரியும் கண்ணு முன்னாடி அனுபவம் பண்ணுவோம், அந்த நிச்சய புத்தி வரும். எல்லாத்தையும் பண்றாரு, எல்லா வழியாகவும் குழந்தைங்களுக்கு உதவி பண்றாரு. அதே மாதிரி அமைதி கடல் என்ன வேணாலும் ஆகட்டும், அவரு அமைதியா தான் இருக்கிறார் இல்லையா. பெரிய பெரிய மகாரதி நிர்வேர்பை மாதிரி மகாரதிகளே போய் ஒரு விதமான குழப்பம் அடைஞ்சு பாபா கிட்ட கேக்குறாங்க. இந்த கடைசி நேரத்துல கூட சமஸ்காரம் முதல் வருதே பாபா, யார் சொல்றாரு, எல்லாமே கரெக்டா தான் நடக்குது, சிச்சுக்கிட்டே சொல்றாரு பாபா, எல்லாம் கரெக்டா நடக்குது, இந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குது, என் கண்ணுக்கு அதுதான் தெரியலையா, உங்க கண்ணுக்கு தெரியலன்ற மாதிரி கேக்குறாரு. அமைதி கடல், சாந்த சொருமா, எல்லாம் கரெக்டா அமைதியா இருக்கணும், அவ்வளவுதான். நீ பண்றது தப்பு, சமுதாயமே சொல்லும், பிராமண பரிவாரமே சொல்லும், அமைதியா இருங்க. இந்த தப்பு தப்புன்னு சொன்னது நீங்க பண்ணதான் ரைட்னு சொல்ற டைம் வரும். கல் எடுத்து போட்டதும் உங்க மேல மலர் தோற நேரம் வரும். அமைதியா இருங்க. இந்த ஞானம் பாபா கிட்ட இருக்கு, உங்ககிட்டயே வருது. அவர் அந்த ஞானத்தின் சொரூபமா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். நீங்க அடிக்கடி ஞானத்தை மறக்கிறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க. சோ பாபாவுடைய மகிமை அனைத்துமே நமக்கும் மகிமை. அதுக்காக தான் பாபாவுடைய மகிமை பாட சொல்றாரு. இந்த மாதிரி மகிமைக்குரிய தந்தையுடைய குழந்தை, நானும் அதே மகிமைக்குரியவன் தானே. அதுக்குதான் அவருடைய மகிமை பாட பாட அந்த மாதிரி தந்தையுடைய குழந்தை. என்னோட அப்பா யாரு தெரியுமா? அன்பு கடல், எனக்குள்ள எப்படி வெறுப்பு வரும். என்னுடைய அப்பா யாரு? அமைதி கடல், எனக்குள்ள எப்படி கோபம் பதற்றம் குழப்பம் வரும். எங்க அப்பா ஞான கடல். நான் எதுக்கு ஏன்னு கேட்ட என்னுடைய தலையை உடச்சுக்க போறேன். நானும் ஞான கடல், அது இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய மகிமை பாடிக்கிட்டே இருக்கிறது. சோ புதுசா வர குழந்தைங்களுக்கு வந்து இது பண்றது ஒரு வேளை கஷ்டமா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணா, அந்த முரளியை அதிகமா கேட்கணும். முரளியை வைத்து தான் யோகா பண்ணணும் இல்லையா. ரெடிமேடா ஒரு ஃபார்மெட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு மேல வேலை செய்யாது, போர் அடிச்சிடும். அதனால பாபா ஒரே என்ன நினைங்கன்னு ஒரே லைன்ல சொல்லிட்டு போயிடலாம், எதுக்கு இத்தனை முரளி கொடுக்கிறார். கேட்க கேட்க கேட்கதான் இந்த ஞானம் உள்ள போக போக உங்களுடைய பாஷையா பாபாவுடைய பாஷையான்னு தெரியாத மாதிரி இருக்கும். நீங்க பேசும்போதே பாபாவுடைய பாஷை தான் வரும், அப்படியே இருக்கும். நம்மள சுகம் நிறைந்த உலகத்துக்கு பாபா அழைச்சிட்டு போற. ஆனா போறதுக்கு தடையா இருக்கிறது யாரு? மாயா. எல்லோருக்கும் மிகப்பெரிய எதிரி இந்த மாயா. சுகம் நிறைந்த உலகத்துல இருந்தீங்கன்றதே மறக்க வச்சு தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறான் இந்த மாயா. மிகப்பெரிய எதிரி எல்லா குழந்தைங்களுக்கும். ஒரு குழந்தை போய் பாபா கிட்ட, பாபா எனக்கு உன்னுடைய இந்த குழந்தை துக்கம் கொடுக்குது, அந்த குழந்தையும் இந்த குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ணும். பாபா சொல்றாரு, எதிரி நீங்க இல்ல, மாயா. மாயா உங்ககிட்ட இருந்து கட் பண்ணா அவங்க எதிரியாவே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. சோ அத அடையாளம் கட்டுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஆனா நான் விசித்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தி வார்த்தை சித்திரம்னா சரீரம், விசித்திரம்னா சரீரம் அற்ற. சோ சரீரம் அற்றவன் நான், அதனாலதான் என்ன குழந்தைங்களால தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, பேசுறது யாருன்னு தெரியல. பக்தியிலையும் அதனாலதான் கிருஷ்ணர் வந்து ராஜயோகம் கத்துக் கொடுத்தாரு, சொர்க்கத்தின் யஜமானர் ஆக்குனாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு எழுதி வச்சுட்டாங்க. நீங்களும் அப்படிதான் புரிஞ்சிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. ஆனா எப்ப அப்படி ஆக்குனாரு, எப்ப அந்த கீதை உபதேசம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு தெரியல. ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுது, சண்டை போடுற இடத்துல உட்காந்துட்டு அவனாவது கீதை சொல்லிட்டு இருப்பானா, அது மட்டும் தெரியுது. ஆனா உண்மை என்னன்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஐயோ பாவம் இல்லையா. அதனால பாபாவுக்கு இப்ப ரொம்ப இரக்கம் வருது குழந்தைங்களை பார்த்து. ஏன்னா எல்லா குழந்தை, இந்த உலகத்தின் அதிபதியா இருந்த குழந்தை, மாயை தன் அடிமையா வச்சிருந்த குழந்தை, இன்னைக்கு மாயின் வசமாகி மாயைக்கு அடிமையா இருக்கிறாங்க. 5 விகாரங்கள்ன்ற பூதத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியுது. அந்த மாதிரி மாயை கிட்ட, சாத்தான் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற குழந்தைங்களை விடுவிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், விடுவிச்சிட்டு இருக்கிறேன். வழி சொல்றாரு, குழந்தை வந்து நெருப்புல கை வச்சுட்டு ஐயோ அழுகுது. அப்பா சொல்றாரு, கையெடு கையெடு, அது இன்னும் கெட்டியமா புடிச்சுக்கிட்டு அழுகுது. அது ஸ்தூலமா இருக்கனால தெரிஞ்சு கையெடுக்கும், ஆனா இங்க சூக்ஷ்மமா இருக்கிறதுனால தெரியல. இன்னும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு, இன்னும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு அழுகுது குழந்தை. பாபாக்கு இறக்கம் வருது. வழி சொல்றாரு, கையெடு, புத்தின்ற கையெடு, விகாரம் விகாரம் அப்படிங்கிற நெருப்புல இருந்து உன் புத்தின்ற கையை எடுத்துக்கிட்டே இரு. எண்ணம் கூட போகக்கூடாது, அதை பத்தி நீ சிந்தனை கூட பண்ணக்கூடாது. வெளில வந்துரு, அது நமக்கு தேவையே கிடையாது, வெளில வந்துடு அப்படின்னு சொல்ற. கேட்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்றாரு செய்யணும் அவ்வளவுதான். பாபா சார் குழந்தைங்களே எப்படி 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 சூப்பரா சொல்றாரு. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசான அம்மா, ரொம்ப வயசானவங்க, அவங்க வந்து அந்த ரோட்ல போற குழந்தைங்களும் கூப்பிட்டு ஏதாவது கடையில வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்க அப்பவே, நான் குழந்தையா இருக்கும் போது, இப்பெல்லாம் சமுதாயம் இன்னும் மோசமாயிடுச்சு, அப்பவே அவங்க என்ன சொன்னா அந்த குழந்தைங்க கேட்காதுன்னு தெரிஞ்சு, ராஜா அது போய் வாங்கிட்டு வாடா உனக்கு கொஞ்சம் புண்ணியமா போட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு நன்மை, அந்த ஆயாவுக்கு நன்மை, அதனால அந்த ஆயா அப்படி சொன்னாங்க. ஆனா இங்க பாருங்க பாபா அதே மாதிரி கெஞ்சிரு, ஆக்சுவலா நம்ம நன்மைக்காக அவரு கெஞ்சிரு, அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது, எப்படி கெஞ்சிரா இருப்பாருங்க. குழந்தைங்களே எனக்காக அப்படி அவர் சொல்லும் போது பாருங்க, எனக்காகன்ற உங்களுக்காகன்னு சொல்லல, குழந்தைங்களே நீங்க எனக்காக இந்த பாரதத்துக்காக முழு உலகத்துக்காக என் வழிபடி நடங்க, உங்க கையில தான் அந்த பொறுப்பு இருக்கு, தயவு செய்து நடங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பா கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க நடக்காட்டினாலும் யாரோ ஒருத்தங்க நடந்து அந்த பதவி அடைஞ்சிருவாங்க, சொர்க்கமா மாத்திடுவாங்க, அதெல்லாம் எப்படி கெஞ்சிற. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாபா தூய்மையை பத்தி பேசும்போது ஒரு சிஸ்டர் ஏஞ்சி போய் அழுவுறாங்களாம் பயங்கரமா, ஏன்னா தூய்மையில ஏதோ தப்பு நடக்கிறதுனால. அப்ப வந்து எனக்காக தூய்மையா இருங்கன்னு பாபா சொன்னோன்னு அப்படி அழுவுறாங்களாம், பாபா நீங்க இனிமேல்ட்டு இந்த மாதிரி கெஞ்சவே கெஞ்சாதீங்க, நான் உங்களுக்காக தூய்மையா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் பாபா இங்க கெஞ்சுற, குழந்தைங்களே நீங்க எனக்காக, ஏன்னா இன்னைக்கு வானிலை இது சம பெரிய விஷயம், அந்த அப்பான்ற அன்பு இருக்கும்போதுதான் இது தெரியும் இதோட அர்த்தம் என்னன்ட்டு, இதோட வழி என்னன்ட்டு இல்லையா. நீங்க எனக்காக உங்க பாரதத்துக்காக உங்க பூமிக்காக உங்க உலகத்துக்காக தயவு செய்து என் வழிபடி நடங்க, ஏன்னா என் வழியில தான் இந்த நன்மை இருக்குது, உங்களுக்காகனே சொல்லல பாருங்க. எனக்காக எனக்காக நடக்க மாட்டீங்களா, என்னுடைய தாடிக்கு மரியாதை கொடுங்கன்றார். ஏன்னா தாத்தா இல்லையா பாபா, எனக்காக என் வழிபடி நடங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்காக பெருசா எடுத்துக்க மாட்டோம், ஆனா நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். இருக்கிறதுல என்னத்தானே உனக்கு பிடிக்கும், எனக்காக பண்ணுடா குழந்த, என் வழிபடி நட, என்ன நினைவு செய்ய, இரக்க மனமுடையவராகவும் ஆகுங்க, எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. நீதிபதிகள் கூட இறைவனின் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்களே, ஏன் இது யாருக்குமே தெரியல, இறைவன் யாரு, வெறும் இறைவன் சொல்லிடுறாங்க, ஃபாதர்னு கூட சொல்றாங்க. உறுதிமொழி எடுக்கும்போது அவங்களுக்கு புரியறது கூட கிடையாது. இறை தந்தை கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு சும்மா சொல்லிடுறாங்க, ஆனா தந்தை யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அவர் இறை தந்தை அப்படின்னு குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்ப தெரியும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை நாம தவறான காரியம் செஞ்சோம்னா தந்தை தண்டனை கொடுத்துடுவாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி வீட்டுல குழந்தைக்கு தப்பான காரியம் செஞ்சா உங்களுக்கு அப்பா அடிச்சிட கூடாதுன்ற பயம் இருக்குமோ அதே மாதிரிதான் அவங்க இறைவனிடம் உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க. ஆனா இறைவன் யாரு, எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. கிறிஸ்தவ மக்கள் அதே மாதிரி பைபிள் மேல சத்தியம் பண்றாங்க, சிலர் கீதை மேல சத்தியம் பண்றாங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு புரிஞ்சுக்கிறாங்க, அதனால கிருஷ்ணர் முன்னால வச்சு மன்னிப்பு கேக்குறாங்க. ஒருவேளை நாம பொய் சொன்னா அவர் தண்டனை கொடுப்பாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சத்தியமானவர்னு தந்தையத்தான் சொல்லுவாங்க. முழு உலகமும் ஒன்னும் கிறிஸ்துவ சத்தியம்னு சொல்லாது, இறை தந்தை தான் எப்பவுமே சத்தியமானவர். ஆனா அவரை தெரிஞ்சுக்கல, எப்ப தந்தை வந்து குழந்தைங்களுக்கு பிறவி கொடுப்பாரோ அப்பதான் குழந்தைங்களுக்கு தந்தைய தெரியும். இப்ப பாபா நம்மள தன்னுடையவரா ஆக்கி இருக்கிறாருன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த பிரம்மா அம்மா மூலமாக நம்மள படைக்கிற, அதனால பிரம்மாவை ஆதி தேவன் சொல்லப்படுது. உண்மையிலே அவரே தான் ஆதி தேவியும். அம்மாவை ஆதி தேவின்னு சொன்னா அவரை விட பெரிய ஆதி தேவியாக இவர் ஆகிவிடுகின்றார். இது மிக ஆழமான விஷயங்கள். விசால புத்தி உடையவர்கள் தான் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். பாபா தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்றாரு சொல்றாங்க. பாபா வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்றாங்க. நல்லது. தூய்மையான உலகம் எது? முக்திய தூய்மையான உலகம்னு சொல்லலாமா, அல்லது ஜீவன் முக்தி அதாவது சத்தியத்தை தூய்மையான உலகம்னு சொல்லலாமா? இது யாருக்குமே தெரியல. ஆனா நிறைய மகிமை பாடுறாங்க. அவங்க புத்தியில பரமாத்மா வராருன்றது மட்டும்தான் இருக்குதே தவிர அவருடைய ரூபம் என்ன எதுவுமே தெரியாது. அதனால சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படி வர முடியும்? ஆக்சுவலா பாபா இன்னைக்கு வானில வந்து கோர்ட்ல ஜட்ஜிக்கு எல்லாம் புரிய வைங்க இந்த ஞானத்தன்ற. அப்ப அப்படி அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுங்க, அவங்களுக்கும் கொடுங்க இல்லையா? இன்னொன்னு சொல்ற, எனக்காக என் வழிப்படி நடங்க, எனக்காக என்ன நினைவு செய்யுங்க, எனக்காக இறக்க மனமுடையவராகவும் ஆகுங்க. அதாவது அவர மாதிரி இல்லையா, அவருடைய பேர் கெட்டு போகக்கூடாதுன்னா அவரை மாதிரியே நடங்க. அவரை மாதிரியே நடக்குன்னா அவருடைய நினைவுல இருந்தாதான் நடக்க முடியும். சோ எல்லோரு மேலயும் இரக்கம் காட்டுங்க, எல்லோருக்கும் அறிமுகம் கொடுங்க, அதுதான் இரக்கம் காட்டுறது. அப்ப நீதிபதி இது பாருங்களாம், இது வந்து 69 முன்னாடி வந்த வாணி, சாக்கர வாணி இல்லையா. மம்மா வந்து கோர்ட்ல கோர்ட்டுக்கு போகும்போது கீதைய வச்சு எங்கும் நிறைந்த இறைவன் மீது சத்தியம் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு மம்மா இறைவன் எங்கும் நிறைந்தவர்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறான். அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது, இப்ப நம்ம ஒண்ணு கேட்கறோம், அந்த பொண்ணு பயப்படும். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் வீட்டு விட்டே வெளில வர மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் அந்த ஞானத்தை சொல்றாங்க. அது ஆக்சுவலா இன்னைக்கு வானில அப்படி பண்ணுங்கன்னே பாபா வானில சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த சிச்சுவேஷன் வருது. இப்ப பாபா ஒரு விஷயத்த வாணியில சொல்றாரு, அது எந்த குழந்தைக்கு புரியுதோ அந்த குழந்தைக்கு அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா வந்தே தீரும். சமசுப்பர்ல அப்ப பாருங்க, அப்ப பாபா இதை சொல்லும் போதே குழந்தை உனக்கு இந்த மாதிரி வரப்போகுது, வாய்ப்பு வரப்போகுது, அந்த நேரம் ஞானத்தை சொல்லு அப்படின்னு வாணியில செய்கை கொடுக்குற. நீதிபதிகளுக்கு புரிய வைங்க, ஏன்னா அவங்கதானே இறைவன் மேல உறுதிமொழி எடுக்க வைக்கிறாங்க. இறைவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியாம இறைவன் மேல உறுதிமொழி எடுங்கன்றாங்க. ஏன்னா அப்ப ஒரு பயம் இருக்கும், கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா பயந்துட்டு உண்மையை சொல்லுவாங்க, இல்லாட்டினா கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்கன்றான். பாபா சொல்றாரு, சோ இந்த தப்பு செய்யற விஷயத்த பத்தி ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த கொலையெல்லாம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு மேல அவங்க உண்மையை மறைக்க முடியாது, அவங்களால தூங்கவே முடியாதுன்று. யாருக்கிட்டையாவது சொல்லிடுவாங்க, இல்ல டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லிடுவாங்க. சோ நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் கொலை பண்றது, அது மாதிரி மனைவியை கொலை பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து நான் இப்படி கொன்னுட்டேன், அவளுக்கு இது மாதிரி தப்பான தொடர்பு இருந்துச்சு கொன்னுட்டேன், சோ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அது ஏதோ ஒரு உந்துதல் இல்லையா, தப்பு பண்ண கண்டிப்பா சொல்லிடுவாங்க. சோ அப்ப இறைவனுடைய நாடகமே அப்படி அமைஞ்சிருக்குது. அதுதான் பாபு சொல்றாரு தவ. சோ அப்ப வந்து டைரக்டா கடவுளே வச்சு சொன்னா இவங்க உண்மையை சொல்லுவாங்க அப்படின்றதுனால, சோ அதுவும் பாபா சொல்லிருக்கிறார். வச்சிருக்கிற கீதையே பொய், அந்த பொய் மேல இவங்க எப்படி உண்மையான சத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. எப்படி ஒரு குழந்தைக்கு தப்பு பண்ணும்போது அப்பா அச்சிடுவாரோன்ற பயம் இருக்குமோ, அந்த மாதிரி இறைவன் பேரை சொல்லி இவங்க சத்தியம் பண்ணும்போது ஒருவேளை பொய் சொன்னா தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எப்படி தண்டனை கொடுப்பாரு? முதல்ல அவர் யாரு, கடவுள் யாரு, உங்களுக்கு என்ன உறவு, எதுவுமே தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்காரங்களும் ஒவ்வொரு இது, கீதைய சத்தியம் பண்றவங்க இந்துக்களா இருப்பாங்க, சோ கிருஷ்ணர் நினைச்சு பண்றாங்க. பைபிள்ல சத்தியம் பண்றவங்க கிறிஸ்டியன், சோ இயேசு கிறிஸ்துவ நினைக்கிறாங்க. ஆனா கடவுளே சத்தியம், காட் இஸ் ட்ருத்ன்றாங்க. இயேசுவ கடவுள், அது உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவ தர்மம் அதிகமா இருந்தாலும் எல்லோரும் ஒண்ணும் இயேசு ஏத்துக்க மாட்டாங்க, கிருஷ்ணரையும் ஏத்துக்க மாட்டாங்க. சத்தியமானவர் யாரு? இப்ப கடவுளா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்கள, அவ்வளவுதான். இறை தந்தை தான் எப்பவுமே சத்தியமானவர். காட் இஸ் ட்ருத்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே எப்பவுமே ஒரே மாதிரி அன்பானவர். ஆனா இயேசு அந்த மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி அன்பானவரா இருக்க மாட்டார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய இடங்கள்ல டென்ஷன் ஆகுது, நிறைய இடங்கள்ல சாந்தமாவும் இருப்பேன். கடவுள் தான் எப்பவுமே சத்தியமானவர், எப்பவுமே அன்பானவர், எப்பவுமே அமைதியானவர். அதனாலதான் சதா சிவம், இந்த சதான்ற வேர்டு என்ன, சிவனுடைய குணங்கள் சதா ஒரே மாதிரியே இருக்கும், மற்ற யாருடைய குணமும் அப்படி இருக்காது. ஆனா அவரை பத்தி யாருக்குமே தெரியல, எப்பவும் சத்தியமான இந்த தந்தையை பத்தி யாருக்குமே தெரியாது. எப்ப தெரியும்? பாபா வந்து குழந்தைங்களுக்கு ஜென்மம் கொடுத்து நான் தான் உங்க அப்பான்னு தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து தன்னை வெளிப்படுத்திய பிறகுதான் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க அப்பாவை வெளிப்படுத்துறாங்க. வந்து பைபிள்ல வெளிப்படும், தந்தை என்னை வெளிப்படுத்தினார், நான் அவரை வெளிப்படுத்தினேன். என் தந்தை உன்னை மட்டும்தான் வெளிப்படுத்தினாரா? மத்தவங்க எல்லாம் வெளிப்படுத்த மாட்டாரா மத்தவங்களுக்கு எல்லாம்? சோ இங்க கடவுள் வந்தா எல்லாருக்கும் தான் வெளிப்படுத்துவார் இல்லையா? அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப பாபா குழந்தைங்களை வந்து தன்னுடையவரை ஆக்கிட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஆக்கினாரு? பிரம்மா மூலமா. சோ ஆதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் மாதியா இருந்தவர், தேவதைகளுக்கெல்லாம் மாதி. இந்த தேவதைகளுக்கெல்லாம் எந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தாங்களோ இந்த உடலுக்கு சொந்தக்காரர் ஆதிதேவ் பிரம்மா, ஆதி தேவியும் அவருதான். சோ அதுதான் ஒரு நாள் முன்னாடி சொன்னார்ல, ஏவாள்ன்றது மம்மாவை குறிக்காது, பிரம்மா பாபாவை தான் குறிக்கும். ஏன்னா இவங்க மூலமா தான் ஜென்மம் கொடுக்குது, கொடுக்கப்படுது. மம்மா மூலமா கிடையாது, ஏன்னா மம்மாவுக்கே ஜென்மம் வந்து ஆதாம் மூலமா தான் கொடுக்கப்படுது, பிரம்மா மூலமா தான் கொடுக்கப்படுது. அதுதான் அங்கேயுமே பாத்தீங்கன்னா ஆதாம் விழா எலும்ப உடச்சு படைக்கிறதுன்னா என்னத்தான், ஆதாம் மூலமா தான் ஜென்மம். அப்ப ஏவாளுக்கு ஆதாம் உண்மையிலே அம்மா, கணவன் கிடையாது இல்லையா? யாருக்கு பிறக்குறாங்களோ அவங்க அம்மா தான், கணவனா எப்படி இருக்க மாட்டேன். இந்து வேதத்துல வந்து கொஞ்சம் அருவறுப்பான கதையா இருக்கும், பட் இருந்தாலும் அப்பா தான் சரஸ்வதி வந்து பிரம்மாவுக்கு அப்பா தான் இருக்கும், அதுக்கப்புறம் மனைவின்ற மாதிரியும் வந்துடும். சரி, சோ அதே குழப்பம் தான் பைபிள்லயும். சோ இந்த மாதிரி பாயிண்ட் வருது, சொற்பொழிவு செய்யறதுக்கு மற்றவங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா டக்குனு எழுதி வச்சு இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரி, சோ இந்த மாதிரி பாயிண்ட் பாபா சொல்றத வச்சு நீங்க பட்டுக்கு எழுதி போட்டுக்கிட்டே இருக்கலாம் பத்திரிகைகளுக்கு. சோ திடீர்னு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒன்ஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு டிமாண்ட் அதிகமாயிடும். அப்புறம் திரும்புற பக்கம் எல்லாம் இந்த ஞானம் மட்டும்தான் இருக்கும், போய் ஒருவேளை மம்மாவை நீங்க ஆதி தேவி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆதி தேவிக்கும் ஆதி தேவி பிரம்மா பாபா, ஆதி பராசக்தி அதான் அதுக்கு அர்த்தமே தெரியுது இல்லையா. ஆதி பராசக்தி, சக்திகளுக்கெல்லாம் ஆதி, அது யாரு, பிரம்மாவை குறிக்கிறது. இது ரொம்ப ஆழமான விஷயம், விசால புத்தியுடையவங்களால தான் இதை புரிஞ்சிக்க முடியும். விஸ்வபிரசாதர் புதுசா வர குழந்தைங்களுக்கு பக்கம் புரியாது. சோ அப்ப அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாத கேள்வி வரும்போது அப்ப இந்த வார்த்தை ரொம்ப புத்திசாலியாலதான் இதை புரிஞ்சிக்க முடியும் போது கம்மன் அமைதியாயிடும் குழந்தை. சரி இதை கேட்டுட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்கிறவங்க தான் இதை புரிய வைக்கவும் முடியும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் கடவுள்னு சொல்றாங்க, ஆனா தூய்மையான உலகம் எதுனே தெரியல, எதுனே தெரியல. அப்ப கடவுள் எங்க தூய்மையாக்குவார்? சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குது தனியா, அது எப்பயுமே தூய்மையா தானே இருக்கும். சொர்க்கம்னா தூய்மையா இருக்கும், அது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அப்ப கடவுளுக்கு தூய்மையாக்க வேண்டிய வேலையே இல்லாம போயிடுமே. தூய்மையாக்க வேண்டிய வேலையே இல்லாம போயிடுமே. ஒரு காலத்துல கறி மீன் சாப்பிடறதுலாம் தப்புன்னு இருந்தவங்க இன்னைக்கு நல்லா கறி மீன் சாப்பிடுறாங்க, காமம் தப்புன்னு இருந்தவங்க நிரந்தரமா காமத்துல மூழ்கி கிடக்குறாங்க. அப்ப ஒருத்தர் வந்து சொல்லணும்ல, இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லணுமே. சோ அப்படி சொல்லித்தான் தூய்மையாக்குறாருன்றது யாருக்கும் தெரியல. வருவார், ஆனா வந்து என்ன பண்ணுவாரு, எப்படி வருவாரு? ஏன்னா அவர் எங்கும் நிறைந்தவர்னா அப்புறம் எப்படி வருவார்? அவர் அவருடைய ரூபம் என்னன்னு தெரிஞ்சாதானே வந்தா கண்டுபிடிக்க முடியும். அவருடைய தொழில் என்னன்னு தெரிஞ்சாதானே இந்த ஞானம் கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். யாருக்கும் தெரியல. அது மாதிரி தூய்மையான உலகம் எது? இறைவன் இருக்கிற பரந்தாமமா, இறைவன் படைக்கிற சொர்க்கமா? அதுவும் தெரியல. ஆனா மகிமை மட்டும் பாடுறாங்க, வருவார் வருவார் வருவார். எப்படி வருவார் வந்தாலும் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாபா மிகவும் இரக்கமனமுடையவர், அன்பு கடல் அவரு, அதனால குழந்தைங்களும் இரக்கம் காட்டணும். அவருடைய குழந்தைங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அவரை மாதிரி ஆகணுமே, அவரை மாதிரி இரக்கம் காட்டணும், அன்பு காட்டணும் எல்லார் மேலையும். பாபா ரொம்ப இரக்கம் காட்டுறார், பற்றுதான் இருக்கக்கூடாது, கருணை இருக்கணும், அன்பு இருக்கணும், பற்றற்ற அன்பு. அப்படின்னு அர்த்தம். ஓஷோ சொல்லிருப்பாரு, என்ன சொல்லிருப்பாருன்னா, அன்பு லவ் அப்படின்னு ஒருத்தர் செலுத்துறன்னா அவர் எல்லாரு மேல அன்பு செலுத்துவார், அப்பதான் அவர் அன்பானவர். ஒருத்தருக்கு மேல அன்பு, இன்னொருத்தர் மேல வெறுப்பு, அப்ப அவங்களை அன்பானவங்கன்னு சொல்ல முடியாது. அதேதான் இங்க சொல்றேன் பாபா, அன்பு காட்டிக்கிட்டே இருங்க. அப்ப பற்று இருக்கும் போது என்ன ஆயிடும், ஒருத்தர் மேல அன்பு மற்றவங்க மேல வெறுப்பு, அப்படி ஆயிடும். சோ பற்றே இல்லாம அன்பு செலுத்தும் போது எல்லோரும் மேல அன்பு செலுத்திக்கிட்டே இருப்போம். இரக்கம் நிறைந்தவர்னு சிவபாபாவை சொல்றாங்கல்ல, ஏன்னா அவ்வளவு இரக்கம் காட்டுறாரு குழந்தைங்க மேல. ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய இரக்கம் கருணை பார்வையின் மூலமா தான் மாத்துற, அந்த நம்பிக்கை வைக்கிறார். அதாவது லவ்ய பாபா, ஐயோ நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தில் காட்சியடா. அதாவது மனிதர்கள் என்ன நினைச்சாங்க, கல்ல கூட நம்பி பார்த்தா அது கடவுள்ட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, பாபா நம்ம மேல நம்பிக்கை வச்சு கல்லு மாதிரி இருக்கிற நம்மள பார்த்து தெய்வமாக்குற. நம்ம என்னமோ கடவுள் என்னமோ கல்லு மாதிரியும் அவர தெய்வமாக்கிட்டோமா நம்பிக்கை வச்சு, எப்படி உல்டாவா எழுதிருக்கிறாங்க. ஆனா அந்த ஞான உண்மையான ஞானமும் அதுல இருக்குது, ஆனா எழுதுனவங்களுக்கும் தெரியாது, கேக்குறவங்களுக்கும் தெரியாது, பாடுறவங்களுக்கும் தெரியாது. நான் ரொம்ப ஃபேமஸ் ஆன பாட்டு. இது மெயினா வந்து அமிர்த வேலை அதிகாலையில இந்த முரளி படிக்கும்போது நிறைய பாயிண்ட் டச் ஆயிட்டாரு. அதுக்குதான் பாபா சொல்றாரு அமிர்த வேலை, அமிர்த வேலை, ஞான சிந்தனை பண்ற டைம், ஞான அமிர்தத்தை குடிக்கிற டைம் அப்படின்ட்டு. சோ காலையில பாத்தீங்கன்னா மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கும். சோ அந்த டைம் இது மாதிரி சிந்தனையை ஏத்தி ஏத்தி முரளி பாயிண்ட் ஏத்தி ஏத்தி இருக்கா ஃபுல்லா அதுவே நிரம்பிடும், நாள் ஃபுல்லா அது வந்துகிட்டே இருக்கும். பாபா சொல்ற தத்துவங்கள் மட்டும் கிடையாது, முழு உலகத்தின் மீதும் நான் இரக்கம் நிறைந்தவன், ஞானம் நிறைந்தவன், அன்பிலும் நிறைந்தவன், மிக அன்பானவராக இருக்கிறேன். இது பாருங்க, ஒரு சிலர் நான் அன்பானவன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கழிவு இல்லையா ரொம்ப மோசமாயிச்சா, ஏய் நீ அன்பானவன் நான் சொல்லணும்டா நீயே சொல்லிக்கிற அப்படின்னுவாங்க. இங்க பாபா சொல்றாரு நான் அன்பானவன், நான் ஞானம் நிறைந்தவன். இப்ப இதெல்லாம் சுத்தமான அகங்காரம், எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய குணம் அப்படியே மாறிடும். பாபாவே சொல்றாரு நமக்கு சொல்றதுக்கு என்ன கூச்சம் இல்லையா, முழு உலகத்தின் மீதும் நான் இரக்கம் நிறைந்தவன். என்னுடைய காரியத்தில் அது வெளிப்படுது. ஞானம் நிறைந்தவன், என்னுடைய ஒவ்வொரு செயல்லையும் அந்த ஞானம் வெளிப்படுது. சாட்சியா பாக்குறது, எல்லாமே கரெக்டா தான் நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையோட அமைதியா பாக்குறது பாபா சொல்ற. சோ அதே மாதிரியே தான் நம்பலும், ஞானம் நிறைந்தவன், நான் ஞானம் நிறைந்தவன். அவங்க அப்படி பண்றாங்க, நீ எப்படி பாத்துட்டு கம்னு இருக்கிற, ஏன்னா நான் ஞானம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அமைதியா, அப்ப நாங்களும் முட்டாள கம்னு போயிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வாய் திறந்தாலே நம்ம ஞானம் நிறைந்தவங்க இல்லைன்னு ஆயிடும். சரி, அன்பிலும் நிறைந்தவன், மிக மிக அன்பானவரா நான் இருக்கிறேன்றாரு பாபா. நம்மளும் சொல்லணும் நானும் ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கேன், ஆனா பாபாவுக்கு அளவுக்கு கிடையாது, பட் நானும் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாபா அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது, பட் இருந்தாலும் நான் அவருடைய குழந்தை, அப்ப அவருக்கு ஈக்குவல் தான், மிக அன்பானவரா இருக்கிற. ஆனா அப்படி ஆக்குனது பாபா, அது இருந்துகிட்டு இருக்கணும். ஸ்ரீகிருஷ்ணர் பாருங்க எத்தனை அன்பானவர், பாபாவுடைய உன்னதமான படைப்பு ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா. அதாவது சினிமால எல்லாம் வி ப்ரௌட்லி பிரசன்ஸ் அப்படின்னு அந்த கம்பெனி பேரை போட்டு ப்ரௌட்லி பிரசன்ஸ், அவங்க பெருமையுடன் வழங்கும், அந்த மாதிரி பாபா பெருமையுடன் வழங்கும் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா, வேற யாரும் கிடையாது. நம்பர் ஒன் படைப்பு. அப்ப அவர் அச்சு சிவனே ஒரு குழந்தையா பிறந்தா எப்படி இருப்பார், அந்த மாதிரி குணத்தோட பிறக்குது ஒரு குழந்தை, அதான் ஸ்ரீகிருஷ்ணர். எத்தனை அன்பானவர், அவர் மட்டுமா அவருடைய வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரும் அன்பானவங்கன்றார். எப்படி சொல்றாங்க, அந்த கிருஷ்ணருடைய வம்சம், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை, பேர குழந்தை, எல்லாமே எவ்வளவு அன்பானவங்க. அப்படி இல்லாம அந்த சத்தியுகத்துல உள்ள அத்தனை பேரையுமே குறிக்கும். உண்மையிலே வம்சம்னு எப்பவுமே ராஜாவுக்குத்தான் சொல்லப்படுது. இங்க வம்சம் போட்டிருக்காங்க, அது ஆக்சுவலா ராஜ்யம் இல்லையா, அந்த ராஜ்யத்துல உள்ள அல்ல. இப்ப ராஜ்யம்னு சொன்னாலே அது யாரு குறிக்குது, ராஜாவை குறிக்குது, அந்த ராஜாவுடைய ராஜாங்கம், கிங் எட்வர்டுடைய ராஜ்யம்னு சொல்லுவோம், கிங்டம் ஆஃப் கிங் எட்வர்ட். எட்வர்டு ராஜாவுடைய ராஜ்யம் தான் சொல்லுவோமே தவிர, வேல்ஸ் இளவரசருடைய ராஜ்யம்னு சொல்ல மாட்டோம், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அவருடைய ராஜ்யம் சொல்ல மாட்டோம். இளவரசர் பிறகு வயதாகி ராஜாவா ஆகுறாரு, அதுக்கப்புறம் தான் அவருடைய ராஜ்யம். அதே மாதிரிதான் இங்கேயும் இல்லையா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஆக்சுவலா என்ன, அது இளவரசன் தான், நாராயணன் தான் ராஜா, பெருசானப்புறம் நாராயணன் ஆகுற ராஜாவா ஆகுறார். அந்த கிருஷ்ணருடைய ராஜ்யத்தோடு ஆக்சுவலா நாராயணனுடைய ராஜ்யத்தோடு இருந்தாலும் ஏன் கிருஷ்ணன் சொல்லணும், முதன் முதல்ல வர்றது அந்த குழந்தை பேர் கிருஷ்ணர் தான், ஃபர்ஸ்ட் குழந்தை. அந்த கிருஷ்ணரின் ராஜ்யத்தோடு கிறிஸ்தவர்களுடைய தொடர்பு நிறைய இருக்குது, மிகப்பெரிய ரகசியம் பாபா சொல்றாரு. சரி, சொல்லும் போதே நமக்கு மெய்சில் இருப்பா இருக்கும், ஏன் பாபா கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்க கொடுங்கன்னு சொல்றாருன்றது புரியும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்ம கிட்ட வந்து வலுக்கட்டாயமா ராஜ்யத்தை புடுங்கினாங்க, ஆனா இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தானாவே உங்ககிட்ட கொடுப்பாங்க. கிறிஸ்தவர்களுடைய தொடர்பு நிறைய இருக்கு கிருஷ்ணருடைய ராஜ்யத்தோட. இன்னும் கேட்டீங்கன்னா அது கிறிஸ்தவர்கள் ஆடுற டான்ஸ் மாதிரியே தான் கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல சத்தியுகத்துல ஆடுற டான்ஸ் இருக்குமா, அது அதீந்திரிய சுகத்துல. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே அந்த இங்கிலீஷ் படம் நிறைய தமிழ் படத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் இருக்கும், அந்த பார்ட்டில டான்ஸ் ஆடு பித்தோல்ல கை போட்டுட்டு எப்படி எப்படி ஆடுவாங்க, நம்ம பாக்க என்ன இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆன்னு தோணும். ஏன்னா அவங்க உடல் ரீதியா ஆடுறாங்க, அதனால நமக்கு அப்படி தோணுது. ஆனா அங்க கிருஷ்ணருடைய ராஜ்யத்துல அதீந்திரிய சுகத்துல அப்படி ஆடும், அவங்க ஆடுறாங்கன்னு தெரியாம ஆடுறது, இவங்க ஆடணும்னு ஆடுறது அங்க தெரியாம ஆடுறது. சதையும் பாபா சொல்லிருக்காரு, கிறிஸ்தவர்களின் நடனத்துக்கும் கிருஷ்ணரின் நடனத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுன்னு. கிறிஸ்தவ மக்கள் கிருஷ்ணரின் ராஜ்யத்தில இருந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல கிருஷ்ணரின் ராஜ்யத்தை தன் கையில எடுத்துக்கிறாங்க, பிறகு கொடுக்கறாங்க. சத்தியுகம் திரேதாயுகம் அது முடிந்த பிறகு வர்றது என்ன, அது அது பாத்தீங்கன்னா திரேதாயுகம் ராமருடைய ராஜ்யம்னால அது கிருஷ்ணருடைய ராஜ்யத்துடைய மிச்சம் தான். சோ அதைத்தான் அவங்க அபகரிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து நாட்டை கைப்பற்றாங்கன்னு போது இங்க இருந்து கொள்ளடிச்சிட்டு போறாங்க இல்லையா, பிறகு கொடுக்கறாங்க. சோ கிருஷ்ணருடையது அப்படின்னு சொன்னாலும் அது உண்மையில யாருடைய ராஜ்யம், லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம், கிருஷ்ணர் குழந்தை. அப்ப அந்த கிறிஸ்து கிருஷ்ணர்னு வர்றதுனால பாபா அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு, அது உண்மையிலே நாராயணனுடைய ராஜ்யம். இப்ப அந்த கிறிஸ்தவர்கள் கிருஷ்ணர் கிட்ட உலக ராஜ்யத்தை கொடுத்துடுவாங்க, கொடுக்க போறாங்க. ஆனா அவங்க பிரிச்சது இம்சை மூலமாக, திரும்ப வரப்போறதான் உண்மையில அஹிம்சை முறைப்படி வரப்போகுது. காந்தி அஹிம்சை முறைப்படி பண்ணல, இப்பதான் வரப்போகுது. ஆனா அதோடைய நினைவாக அது அஹிம்சை அப்படின்னு சொல்லிட்டான். எவ்வளவு அதிசயமான ரகசியம் இல்லையா இது, இது யாருக்கு தெரியும் இந்த ரகசியம். பைபிள்ல பாத்தீங்கன்னா கடவுள் போய் இந்த நாட்டை கொள்ளடி அந்த நாட்டை கொள்ளடி கொள்ளடிச்சு கொடுக்கறதா நான் கொடுத்தேன் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, தானாவே கிடைக்கும். இறைவனுடைய வழிபடி நடக்கும்போது தானாவே கிடைக்கும். அதனாலதான் இப்ப கிருஷ்ணரின் ராஜ்யத்துக்கு உதவியும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்க கிருஷ்ணருடைய ராஜ்யம் இருக்கு, என்ன சொல்றாரு பாபா, பாரதத்தை சொல்ற கிருஷ்ணருடைய ராஜ்யத்துடைய மீதி தான் இது. சோ அதுக்குதான் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியில முழு ராஜ்யத்தையும் கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் கிருஷ்ணரின் வாயில வெண்ணெய் காட்டிருக்கிறாங்க. சோ காந்தி கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, பட் என்ன கொடுத்தாங்க, இந்தியாவை மட்டும்தான் கொடுத்தாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுக்கல. ஆனா கடைசியில ஒட்டுமொத்த உலக ராஜ்யமும் வரும், கிருஷ்ணருக்கு கிடைக்கும். அதனாலதான் கிருஷ்ணரின் வாயில வெண்ணெய் காட்டி இருக்கிறாங்க. சோ அதனாலதான் திட்டுறது கூட பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிறேன், பொடா வெண்ணன்னு திட்டுவாங்க இல்லையா. அப்ப ஒரு வெண்ணடா அப்படின்வாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், மத்தவங்க வெண்ணடா பழண்டா அப்படின்வாங்க. இப்ப என்ன அர்த்தம், அழகா இவங்களுக்கு வந்து உழைக்காம வர மாதிரி. ஆனா உழைப்பு இருக்குது, யோக பலத்தின் உழைப்பு, மற்றபடி உடல் பலத்தின் உழைப்பு கிடையாது, சண்டையும் கிடையாது. மற்றபடி அவர் வாயில வெண்ணையின் உருண்டைய வச்சிட்டு இருப்பாருன்னு கிடையாது, உலக ராஜ்யத்தை தான் அப்படி காட்டுறாங்க, இனிமையான ராஜ்யம்ன்றதுனால. ரெண்டு குரங்கு தங்களுக்குள்ள வெண்ணெய்க்காக அடிச்சுட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பூனை வெண்ணெய் திட்டதா சொல்ற மாதிரி, இங்க ரெண்டு வல்லரசு நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, ஆனா கிருஷ்ணருக்கு அந்த ராஜ்யம் கிடைச்சது. சோ சம் சூப்பரா இன்னைக்கு சொல்லுவாரு இத பத்தி, இந்த கர்மத்தின் நிதியை பத்தி. சகோதரர்கள் வந்து உண்மையில அடிச்சுக்க மாட்டாங்க, குரங்கு தான் அடிச்சுக்கும். இப்ப பாபா என்ன சொல்றாரு, அப்ப இவங்க அடிச்சுக்கிறவங்க யாரு, குரங்குங்கன்ற சகோதரர்கள் மறந்துட்டாங்க, அதுவும் ஒரே தர்மத்தை சார்ந்தவங்க. ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம் நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள் தான் சண்டை போடுற மாதிரி இருக்குது, ஆனா கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ளேயே சண்டை வரும். சோ அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா, அவங்க மூலமா தான் உலக அழிவும் வரப்போகுது. ஏன்னா இந்த ஐந்து விகாரங்கள் குரங்கு கிட்ட மிக பிரபலமானது இல்லையா, குரங்குக்கு கோபம் அப்படி வரும், பயங்கரமா வரும். ஒரு தடவை குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி வச்சிட்டு இருக்கிறோம், மரத்துல இருந்து இறங்கி வருது. கிட்ட வரும்போது எனக்கு பயம் வந்துச்சு, அதை கடிச்சிடுமான்ட்டு தூக்கி போடுறேன். தூக்கி போட்டோன்னு புடிச்சிருச்சு, புடிச்சுட்டு ஓ அப்படின்ட்டு அறிவு இருக்குதா, நான் தான் வரேன் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. காமமும் அதே மாதிரிதான் ரொம்ப மோசமா இருக்கும். ஜென்ரலா நாய் சொல்லுவாங்க காமத்துக்கு, ஆனா அதை விட மோசமா இருக்கும் குரங்கு. பாபா சொல்றாரு அதே மாதிரி பற்று, அதையும் பாபா சொல்லிருக்கிறார். அதுவும் பயங்கர மோசமா இருக்கும் குரங்கு கிட்ட. குரங்கு வந்து தன்னுடைய குட்டி ஒருவேளை இறந்துருச்சுன்னா அந்த எலும்பு கொண்டே தூக்கிட்டு அது பாட்டு சுத்திட்டு கிடக்குமா அந்த பற்று. அப்ப குரங்குகளே மாதிரி மனுஷனுடைய குணம் வந்துருச்சு. இப்ப நீங்க கிருஷ்ணருடைய வம்சத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, இங்க இருக்கிறது குரங்குடைய வம்சம். கிருஷ்ணருடைய வம்சத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, அதாவது விகாரங்கள் அற்ற உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தின் எஜமானர்ன்ற வெண்ணெய் இப்ப உங்களுக்கு கிடைக்கணும். கொடுக்கல் வாங்கல் என்பது கர்மங்களின் கணக்கு வழக்கு. கிறிஸ்தவர்களின் கர்மத்தை பாருங்க, ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டாங்க, இப்ப திருப்பி கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும், எடுத்தது திரும்ப வந்ததே ஆகணும். சோ இதை இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு. நீ எதை கொடுக்கற உலகத்துக்கு அது திரும்ப உங்ககிட்டே வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே பாருங்களா, எல்லாமே எல்லைக்குட்பட்டு யோசிச்சா கூட வெள்ளையினே வெளியேறுன்னு இங்க போராட்டம் நடத்துறாங்க, அங்க அவங்க துரத்துறாங்க. சோ எல்லாமே நீ என்ன கொடுக்குற அது திரும்பி வந்தே தீரும். அதான் கர்மத்தின் கணக்கு பாருங்க, கடுக்கல் வாங்கல். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்சிட்டு போனதுதான் அவங்க கடனா கொடுக்குறாங்க, இது கரெக்டா இருக்கும். சோ இது வந்து ஒரு மாத்தாஜி கேட்டாங்க, கோடிக்கணக்குல எனக்கு இப்ப கடன் வந்துச்சு, நான் என்ன பண்றது, ஊரை விட்டு ஓடிடவா, எனக்கு அந்த குற்ற மனப்பான்மை தாங்க முடியல, என்னால குடுக்கவும் முடியல, குடுக்க கூடாதுன்னு எண்ணம் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த பேச்சு என்னால தாங்க முடியல அப்படின்னு. சோ நீங்க ஒரு இடத்துல ஏமாந்து இருக்கிறீங்க இல்லையா, அது கர்ம கணக்குப்படி அவங்களுக்கு போக வேண்டியது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிசினஸா இருந்தாலும் சரி, அது யாரோ ஒருத்தருக்கு போயிடுது இல்ல. அதே மாதிரி நீங்க யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, அது அவங்களுக்கு தெரியாது, கடனா வந்திருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வர வேண்டியதுதான் வந்திருக்குது, ஆனா ரெண்டு பேருமே இழந்துட்டீங்க அவ்வளவுதான். இதுல குற்றமான பண்ணி வர வேண்டிய அவசியம் கிடையாது, கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது, உங்களால முடிஞ்சது கொடுங்க. ஏன்னா அவங்க எதுவும் பண்ண முடியாது, உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும். மிஞ்சி மிஞ்சி போனா திட்டுவாங்க, அதை பத்தி கண்டுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ஞானம் தெரியும், அப்பா நினைவுல இருங்க, பலமா இருங்க, பாபா பாத்துக்க. இது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஏவிஎம் ராஜன் அவர் கிறிஸ்டினா ஆனது எப்படின்ட்டு சொல்லும் போது சொல்றாரு, சினிமா எடுத்து பயங்கர கடன், அவர் முன்னணி நடிகரா இருந்தவர், அந்த சினிமா எடுத்து சுத்தமா ரொம்ப போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, பயங்கரமான கடன், அப்படியே மென்டல் ஆனமே கதவு பூட்டிக்கிட்டாராம். போன எடுக்கனாலே பயமா, ஏன்னா கடங்காரங்க தான் எடுப்பாங்கன்னு தெரியும். இப்ப வந்து கடவுளே கடவுளே அப்படின்ட்டு பயங்கரமா கத்துறாரு, அப்ப ஒரு குரல் கேக்குது, உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீந்துடும் நாளைக்கு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அடுத்த நாள் பார்த்தா ஒரு போன் கால் வருது, இவர் பயந்துட்டே எடுக்கிறாரு. சோ கடன் கொடுத்தவங்க தான் கால் பண்றாங்க, கால் பண்ணி சொல்றாங்க, நீங்க வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க, ஆக்சுவலா நீங்க எதுவுமே கடன் திருப்பி கொடுக்க தேவையில்லை, நாங்க கணக்கு மறுபடியும் பார்த்தோம், பார்க்கும்பொழுது நீங்க கடன் கொடுக்க வேண்டியது இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்குது, அதாவது கோடியில இருந்து ரொம்ப கம்மியானதுதான் இருக்குது, அதை நாங்க விட்டுறோம் அப்படின்ட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வாங்கன்ட்டு. அந்த இடம் என்னன்னா எல்லாரும் அந்த துறையை சார்ந்த நிறைய பேர் இருக்கிற இடத்துல வந்து இத சொல்லிட்டு இதை நாங்க தனியா கூட கொடுத்துருக்க முடியும், ஆனா என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்க இதை கொடுக்குறோம்ட்டு. அப்ப அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் வருது, கணக்க மறுபடியும் பாரு பாருன்ட்டு அன்னைக்கு. சோ இது பாருங்க, அந்த அந்த மதத்தை மாத்துறதுக்காக ஏதோ ஒண்ணு, ஆனா இறைசக்தி தான் அதுவும். சோ அது அதுதான் முழுக்க முழுக்க பாபா கிட்ட சரணாகதி அடையும் பொழுது சரியாயிடும். இப்ப ஊனமா பிறக்குறாங்க, என்ன பண்ண முடியும்? கடனா பிறக்கிறது உங்களுக்கு ஒரு வழி கொடுக்கற மாதிரி தானே ஊனமா பிறக்கிறது, அது மாதிரி ஒரு தண்டனை தான் இதுவும். இங்க கைகால் நல்லா இருக்குது, அவங்க கைகால் நல்லா இல்லைன்ட்டு அவங்களுக்கு சமுதாயத்தின் மேல கோபம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்ட்டு, அந்த மாதிரிதான் இதுவும். சோ பாபா இருக்கிற என்னால முடிஞ்சத நான் பண்ணதான் போறேன், மனசுக்குள்ள யாரையும் ஏமாத்தணும்ன்ற எண்ணம் இல்ல, அமைதியா இருக்கும், குற்ற மனப்பான்மை தேவை கிடையாது. ஏன்னா பாபா சொல்றமே கொடுத்தது திரும்ப வந்தே தீரும், அது ஏதோ ஒரு மூலமா வந்துடும். தங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. இப்ப ஒரு ஒரு நடிகையுடைய சாரி ஒரு நடிகருடைய குழந்தை சொல்றாங்க, பொண்ணு சொல்றாங்க, அவரு இறந்துட்டார் அந்த நடிகர், அந்த நடிகரை ஒரு நடிகை மயக்கி, அதாவது அவர் கல்யாணம் ஆன நடிகர் மயக்கி மனைவி கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணி தன்னுடைய சொத்து ஃபுல்லா இழந்துருது அந்த பொண்ணு, இவரையும் தொடச்சிடுது. கட்சியில ஒரு அனாதையா அந்த நடிகை சாகுறாங்க. அப்ப இந்த நடிகருடைய பொண்ணு சொல்றாங்க, எங்க அம்மாவை அப்படி எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு நான் இத்தனை பெண்களையும் தனியா அவங்க காப்பாத்தினாங்களே, அந்த சாபம் தான் இவங்களை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி பாபா இங்க சொல்றாரு, கிருஷ்ணருடைய ராஜ்யத்தை கொல்ல அடிச்சாங்கல்ல, அதோடைய சாபம் தான் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்ற. எவ்வளவு சூப்பர் படம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல காந்தாரி கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி சாபம் கொடுப்பாரு, இந்த மாதிரி என் குழந்தைங்களை எல்லாம் பிரிச்சுட்டியே உன்னுடைய வம்சமே உனக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க பாருன்ட்டு. ஆனா ஆளை மாத்தி கட்டிட்டதுனால அது அப்படி ஆயிடுச்சு. சோ அது அதுதான் நடக்குதுன்றது. இங்க இருந்து நீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் கொள்ள வச்சுட்டு போனல, உனக்குள்ளே நீ அடிச்சுக்கிட்டு சாக பாருன்ற மாதிரி விதி அமைஞ்சிருக்குது. தங்களுக்குள்ள எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ஏன்னா ராஜ்யத்தின் வண்ணை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களை நீங்க சரி பண்ணிடுங்க அந்த ராஜ்யம் உங்களுக்கு கிடைச்சிடும்ன்ற. ஏன்னா ராஜ்யத்தை இழக்கிறதுக்கு காரணம் கொலை அடிச்சதுக்கு காரணம் அவங்க கொலை அடிக்கிறது இருக்கட்டும், ஆனா நீங்க தூய்மை இருந்ததுதான் முக்கியமான காரணம், தூய்மையா இருந்தா தானா வந்துடும் ராஜ்யம்ன்ற. எவ்வளவு சூப்பர் இல்லையா? பரிகாரம் என்ன? நீங்க தூய்மையா இருங்க, தானா வந்துடும். நீங்க இளவரசன் இளவரசி ஆகிறோம். சோ இந்த பேரா வந்து நிறைய ரகசியம் நிரம்பி இருக்குது. சோ இத வந்து நம்ம சொற்பொழிவுல ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே சொன்னா அப்படியே மெய் சிலிர்ப்பா இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தப்பு பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. ஜெயில சொல்லலாம் இல்லையா, ஜெயில கிளாஸ் எடுக்கும்போது சொல்லலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இத வந்து சுருக்கிச்சுக்கோங்க. இத ஞான சிந்தனை பண்ணி நிறைய சொல்லலாம். நீங்க இளவரசன் இளவரசி ஆகிடுறீங்க, குழந்தைகளாகிய நீங்களும் மிகவும் இரக்கமனமுடையவர் ஆகணும், வெறுப்பே வரக்கூடாது உங்களுக்கு. இப்படி இருந்தீங்கன்னா தானா ராஜ்யம் கிடைச்சிடும். சோ இப்ப வந்து நம்ம இரக்கம் இருக்கணும். இப்ப வள்ளலாறு இரக்கம் காட்டினார், ஆனா அது அதனால என்ன அடைய போறோம்னு அவருக்கே தெரியாது. லட்சியம் இல்லாம கருணை காட்டினார், ஆனா இங்க லட்சியமும் இருக்குது. ஏன் கருணை காட்டணும்? ஏன்னா உங்க அப்பா அப்படி பேரருளாளன் பேரறிவாளன் அப்படின்ட்டு குரான்ல இருக்கும். அவருடைய குழந்தைனால நீங்க கருணை காட்டணும். மிகவும் இரக்கமான உடையவர், வெறுப்பே வரக்கூடாது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்களே, யாரோ ஒருத்தன் புராண கதையில வந்து அவங்க அம்மா கழுத்தையே வெட்டி எடுத்துட்டு போமா, தராசுல வச்சு எடுத்துட்டு போகும்போது தடுக்கி விழறான், விழும்பொழுது அவங்க அம்மா பாட்டு போப்பான்றாங்க, அந்த கழுத்து மட்டும் பேசுது. அப்ப தன்னை வெட்டனவன் மேலேயும் அந்த கருணை, தாய் அன்பு, அந்த தாய் அன்பு தான் நமக்கு எல்லாரும் மேலயும் இருக்கும். ஏ தன்னையே குத்துறவனே இயேசு வந்து பாவம் தெரியாம பண்றாங்க, இவங்களை மன்னிச்சிருங்கன்றாங்களே, அது எப்பவுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதன் மூலமா தான் நம்ம அப்பா வெளிப்படுத்துவோம். வெறுப்பே வரக்கூடாது. தெரியாம பண்றாங்க தெரியாம பண்றாங்க. உலகத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு காட்டிக்கிறாங்க, எப்படி ராஜராணியோ அப்படியே பிரஜைகளும் வரிசிக்கிரமமா வெறுப்பு கொள்றாங்க, தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இறப்பாங்க. இப்ப இந்த கலியுகத்துல எப்படி இருக்கு, வெறுப்பு மழைதான். இதுல காமெடி என்னன்னா, ஒரு அரசியல்வாதி அந்த கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு மாறின உடனே அவரு பல வருஷமா அந்த ஒரே கட்சியில இருந்திருப்பாரு, ஏதோ ஒரு காரணத்துல மாறுவாரு, பார்த்தா பயங்கரமா திட்டுவாரு அந்த கட்சி. இவ்வளவு நாள் அந்த கட்சியில தான் இருப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த கட்சிக்கே போயிட்டு இந்த கட்சியை திட்டுவாரு. இப்ப இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவு வெறுப்பு. அதே மாதிரி மாமனார் மருமகள், மாமியார் மருமக, அப்பா குழந்தை, சகோதரன் சகோதரிகளுக்கு இடையில எங்க பார்த்தாலும் வெறுப்பு, வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலயும். ராஜாராணி மாதிரியே பிரஜைகளும் வரிசிக்கிரமமா வெறுப்பு கொள்றாங்க. இல்ல மேல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ராஜாராணி மாதிரிதான் பிரஜைகளும் இருப்பாங்க, தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டு இருப்பார்கள். நீயா நானா வா பாத்தலாம், சில சொத்து பிரச்சனை எல்லாம் பார்த்தா 80-90 வயசு ஆகும், இருந்தாலும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு பயங்கர சண்டை கோர்த்து கேசு கட்சியில சேர்த்தே போயிடுவாங்க. கட்சியில பார்த்தா அந்த சொத்து யாருக்குமே இல்லாம போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, பாபா மிகவும் நல்ல முறையில புரிய வைக்கிறாரு. இதுல வெறுப்பு கொள்றதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது, ஒவ்வொரு மனுஷனும் தன்னை கீழான பாவின்னு சொல்றாங்க, கோயிலுக்கு போய் தன்மேலேயே வெறுப்பு கொள்கிறார்கள், சாமியார்களை தூய்மையானவர்னு புரிஞ்சு அவருடைய பாதங்கள்ல விழறாங்க. நீங்க தூய்மையானவர், நாங்க தூய்மையற்றவராக இருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் தெரிஞ்சிருக்கிறாரு. பாபா சொல்ற வெறுப்புக்கான எந்த விஷயமும் கிடையாது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க தான், நான் உருவாக்குன ராஜ்யம் தான், என் குழந்தைங்க தான் வச்சுக்கிறாங்க, ஆனா எனக்கு யாரு மேலேயும் வெறுப்பு வரல. ஏன்னா அப்படிதான் நாடகம் அமைஞ்சிருக்குது. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் கூட இதை புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே பாவின்னு சொல்லிக்கிறாங்க. கோயில்ல கூட போய் தன்னையே பாவின்றாங்கன்னா என்ன அர்த்தம், தன் மேலேயே வெறுப்பு காட்டிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். மத்தவங்களையும் வெறுக்கிறாங்க தன்னையும் வெறுக்கிறாங்க. ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, தாய் என்னும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்கிறீ. சோ அந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் நம்மளால ஒரு துர்சம்பவம் நடக்கும்போது நம்மள நம்மளே நொந்துக்கிறோம், நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு ஏதோ ஒரு டைம்ல நம்மள நம்மளே நொந்துக்கிறோம். சோ தன்னையும் வெறுக்கிறாங்க, உலகத்தையும் வெறுக்கிறாங்க, தன்னையும் வெறுக்கிறாங்க. ஆனா சாமியார்கள் காலில் விழுறாங்களே, சாமின்னு விழுறாங்க. அப்பங்க சாமின்றதே தூய்மையை குறிக்குது, அதனாலதான் சாமியார்கள் தூய்மை இழந்த செய்தி கிடைக்கும் போது அவங்கள கல்லால் அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்ப ஏன் காலில் விழுறாங்க, அவங்க தூய்மையானவர்ன்றதுனாலதான் காலில் விழுறாங்க. அதே மாதிரி தேவதை சிலைக்கு முன்னாடியும் போய் நீங்க தூய்மையானவர், நாங்க தூய்மையற்றவரா இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் பாபாவுக்கு தான் தெரியும், தூய்மைனா என்னன்னு அவங்க அவருக்கு தான் தெரியும். மனிதர்கள் மறந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த தூய்மைக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, இளம் துறவிக்கு கூட பெரியவங்க எல்லாம் வந்து மரியாதை கொடுக்கறாங்க, அந்த தூய்மைக்கு தான் அந்த மரியாதை. மனிதர்கள் இறை தந்தையின் பேர்னால உறுதிமொழி எடுக்கிறாங்க, சத்தியம் பண்றாங்க கோர்ட்டுல. ஆனா அது பொய்யான உறுதிமொழி ஆகிருது, ஏன்னா இறை தந்தையே தெரியலையே. கடவுள் மேல சத்தியம் யாருப்பா, கடவுள் தெரியலங்க. அப்புறம் எங்க நீ சத்தியம் பண்ண, பொய் சத்தியம் தானே அது இல்லையா. நான் முனியாண்டி மேல சத்தியம் பண்றேன், யாரு முனியாண்டி, முனியாண்டி உனக்கு யாரு தெரியாது, அப்ப அது பொய் சத்தியம் தானே. இறை தந்தையை தெரிஞ்சுக்காமலே இறை அவர் தந்தைன்னு கூட தெரிஞ்சுக்காம இறைவன் மேல சத்தியம், இறைவன் மேல சத்தியம்னா என்ன அர்த்தம். ஒருவேளை இறை தந்தைன்னு சொல்லி சத்தியம் பண்ணா அவரை உண்மையில புரிஞ்சுக்கிட்டு நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா அவருகிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கணும்னு புத்திக்கு தெரிய வரும். இப்ப பாபா சொல்ற தூய்மையின் உறுதிமொழி எடுங்கன்ட்டு சத்தியம் பண்றீங்க, அப்ப அதை மீறினீங்கன்னா ஆஸ்தி போயிடும். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆஸ்தி கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆனா மனிதர்களுக்கு சொர்க்கம்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. அப்ப கடவுள் மேல சத்தியம் பண்றாங்க அப்படின்னா நான் சத்தியம் பண்ணல, நான் சொர்க்கத்துக்கே வரமாட்டேன், பாழும் நரகத்துக்கு தான் போயிடுவேன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இறைவன் சொர்க்கத்தை கொடுக்கறாரு, சொர்க்கம்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். அவங்க கிட்ட சொல்லுங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்றீங்களா, எங்க இருக்குது சொர்க்கம் போறதுக்கு? ஒண்ணுமே தெரியாம சொல்றாங்க. அதுக்காக எனக்கு யார் மேலயும் வெறுப்பும் கிடையாது, எல்லார் மேலயும் எனக்கு அன்பு தான் இருக்கு. இதை புரிய வைக்கிறேன், அவங்களுக்கு தெரியல நான் புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். எல்லோரு மேலயும் அன்பு இருக்குது பாபாவுக்கு. இப்ப ஒரு தடவை ஒரு கிறிஸ்டின் பிரதர்கிட்ட பாபா ஞானம் கொடுத்துக்கிட்டே இருக்கான், ஒரு கண்டினியூஸா ஒரு நாலஞ்சு நாளா கொஞ்சம் கொஞ்சமா நடு நடுல டென்ஷன் ஆவாரு. இப்ப ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஐயோ நானே தியாலஜியன், எனக்கே நீ தியாலஜி பேசுறியா அப்படிங்கிறாரு. சோ நம்ம அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் அப்படியே பணிவா வந்து இத அழகா ஓட்டி விடணும், இல்லைன்னா மாட்டிக்கணும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அகங்காரமா பேசினா போயிடுவாங்க. எல்லாரும் ஏன்னா யார் மேலயும் பாபாக்கு வெறுப்பு கிடையாது. ஏன்னா மனிதர்கள் அப்படித்தான் சொல்றதுக்கு எதுக்குமே அர்த்தம் இல்லாம தான் சொல்றாங்க. ஆனா நான் யாரையும் வெறுக்கல, எல்லாரு மேலயும் அன்புதான் இருக்கும். அன்பு இருந்தாதான் இதை நீங்க கொடுக்கவே முடியும், இந்த சேவை பண்ணவே முடியும். உள்ளார்ந்த அன்பு இருக்கணும், என் சகோதரனை காப்பாத்தணும்ன்ற அந்த அன்புல சேவை செய்யணும். அப்ப உங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. அப்பதான் இந்த ஞானமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். புரியல அப்படின்னா சேவை செய்யாம தான் இருப்பேன். ஏன்னா கோடியில ஒருத்தர் தான் நாராயணன் ஆக முடியும். எல்லாரும் பண்ணலன்றதுக்காக நானும் பண்ண மாட்டேன். இது ஸ்ரீமத் கிடையாதுன்னா எல்லாரும் ஒண்ணு ராஜா நாராயணன் ஆக போறது கிடையாது. பாபாவுக்கு எப்படி எல்லார் மேலே அன்பு இருக்குதோ அதே மாதிரி நமக்கும் எல்லோரும் மேலே அன்பு இருக்கணும். இப்ப குழந்தைகளாகி நீங்க பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சோ பாபா எல்லோருக்கும் இத புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஜீவன் முக்தியை கொடுக்கிறோம். அந்த ஜீவன் முக்தி கன்ஃபார்ம். ஆனா எப்படி இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுடைய பதவி எப்படின்றது, இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. மற்ற எல்லோருக்கும் முக்தி கொடுக்கறேன், முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறேன். ஏன்னா எனக்கு எல்லாரு மேலே அன்பு இருக்கு. யாரையுமே துக்க தாமத்துல அவர் விட்டு வைக்க விரும்பல, கஷ்டப்பட விரும்பல. சோ முக்தி கொடுக்கறதும் அன்புதான். ஏன்னா துக்க தாமத்துல இருந்து காப்பாத்துறோம்ல, மறுபடியும் அவங்க துக்க தாமத்துக்கு தான் வரப்போறாங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. வராட்டினாலும் துக்க தாமம் இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப மோசமா இருக்காது. ஏன்னா எனக்கு எல்லார் மேலயும் அன்பு இருக்குது. அவங்களுக்கும் ஏதோ ஒரு நன்மை, உங்களுக்கும் ஏதோ ஒரு நன்மை அப்படி பண்றாங்க. அந்த அரசாங்கம் நிறைய திட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. பாபா சொல்றாரு என்னுடையது ஒரே ஒரு திட்டம் தான், தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவி தேவதையா ஆக்குறது மட்டும்தான் என்னோட திட்டம். நிறைய திட்டம் போட்டாலே என்ன ஆகும், ஒன்னுத்துக்கும் உதவாம போயிடும். பாபா அது ஒரே திட்டம் இல்ல, அரசாங்கம் எத்தனையோ திட்டம் போட்டுச்சு, ஆனா உலகம் அதனால முன்னேறவே இல்லை. பாபாவுக்கு ஒரே திட்டம், முன்னேற்றுறதுக்கு ஒரே திட்டம் என்னது, தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதையாக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடும், தூய்மையாக்கிட்டாலே எல்லாம் முடிஞ்சிடும். இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் அவருடைய உழைப்பு. பதித்த பாவனரே வாங்கன்னு மனிதர்கள் கூப்பிடுறாங்க, ஆனா அவரை தெரிஞ்சுக்காததுனால தன்னைத்தானே பதித்த பாவனர்னு சொல்லிட்டாங்க. நானேதான் கடவுள். ஒரு பக்கம் பதித்த பாவனர் ராஜாராம் எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தன்னையே கடவுள்னா இப்ப தானே பதித்த பாவனர் ஆயிடுச்சு. அதனால்தான் பாபா சொல்ற முதல்ல மிகப்பெரிய பெரியதிலும் பெரியதா இருக்கக்கூடிய அந்த தலைமை நீதிபதிக்கு இந்த ஞானத்தை புரிய வைங்க. ஏன்னா அவரே அறியாம தினம் தினம் தப்பு சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு அவர் மேல எந்த கேச போடுறது? பொய் சொன்னா வழக்குனா அவரு கடவுள் மேல சத்தியம் பண்ணு, கடவுள் மேல சத்தியம் பண்ணுன்றாரு. பொய்யான கீதை கொடுத்து கடவுள் மேல சத்தியம் பண்ணுன்னா பாபா சொல்றாரு, அவருக்கு நீங்க புரிய வைக்கணும் ஆத்மாவுடைய தந்தை ஒருத்தர் தான் இல்லையா, அனைத்து ஆத்மாக்களின் ஒரே தந்தையான கடவுள் மேல சத்தியம் பண்ணுங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அது புரிய வைங்க, எல்லாருக்கும் அப்பா ஒருத்தர் தான், ஏன் அவர் மேல சத்தியம் பண்ண வைக்கிறீங்க? நீங்க சத்தியம் பண்ணும்பொழுது கிருஷ்ணருடைய ஞாபகமா வருது, கிறிஸ்தவர்கள் கிட்ட கேளுங்க, இயேசு கிறிஸ்தவருடைய ஞாபகமா வருதுன்னு, அல்லது இறை தந்தையின் ஞாபகம் வருதா? பாவம் செஞ்சா நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும்னு புரிஞ்சிருக்கிறீங்க, ஆனா தந்தையோ ஒருவரும் தண்டனை கொடுக்கறதே கிடையாது, அவர் செய்பவர் செவிப்பவராய் இருக்கிறாரு, தர்மராஜர் மூலமா தான் தண்டனை கொடுக்கிறாரு. இறைவன் மிக அன்பான தந்தையா இருக்கிறாரு. மனிதர்கள் தந்தை தான் சுக துக்கம் ரெண்டையும் கொடுக்கிறாருன்னு சொல்லி அவர் மேல பொய்யான களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. அவர் என்ன இரக்கமற்றவர், அவர் இரக்கம் நிறைந்தவர் அப்படின்னு பாடவும் செய்யறாங்க. பாபா சொல்ற, அப்படிப்பட்ட இரக்கம் நிறைந்த நான் எப்படி இரக்கமற்ற காரியத்தை செய்வேன்? மாயாதான் உங்க மேல இரக்கம் இல்லாம இருக்குது, நானும் அது கிட்ட இருந்து உங்களை விடுவிக்கிறேன், மாயை உங்களை சபிச்சிடுச்சு, இதுவும் விளையாட்டு தான் இல்லையா? இப்ப கடவுள் சபிக்கிறது கிடையாது, ஆனா குரான் பைபிள்ல பாத்தீங்கன்னா கடவுள் சபிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் அடைற வழியத்தான் பாபா பண்றாரே தவிர சபிக்கிறது கிடையாது. ஆனாலும் இது விளையாட்டு, சுகதாமும் துக்கதாமும் ஆகியே தீரணும். பாரதம் தான் சுகதாமமா இருந்துச்சு, இப்ப அதுவேதான் துக்கதாமமா ஆகிடுச்சு. பாபா மீண்டும் பாரதத்தை சுகதாமமா மாத்தி அந்த சுகதாமத்தின் எஜமானராக நம்மள மாத்துறாரு. அப்ப சுகதாமத்தின் எஜமானரா ஆக்கிற பாபாவே நம்மள துக்கதாமத்தின் எஜமானரா மாத்துவாரா என்ன? பாபா நீங்க அன்பு கடல், உங்க வழிப்படி ஸ்ரீமத்படி நடந்து நாங்க எங்களை தூய்மையாக்கிக்குவோம், எங்க மேல நாங்களே இரக்கம் காட்டுவோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. எந்த அளவுக்கு டீச்சர் கிட்ட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தன்மேல நீங்க இரக்கம் காட்டுறீங்க, அப்படி இல்லைன்னா தேர்ச்சி அடைய மாட்டீங்க. இப்ப உங்க புத்தியில நல்ல முறையில இந்த ஞானம் இருக்குது, ஞானம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு தந்தை தான் உங்களுக்கு தெரியும். அதனால அவருடைய வழிப்படித்தான் நடக்கணும். தன்னுடைய வழினால அது ராவணனுடைய வழின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீமத் படி நடக்காம தன்னுடைய வழிப்படி அல்லது ஏதோ ஒரு மனுஷனுடைய வழிப்படி நடக்கிறாங்க அப்படின்னா ஏமாந்துடுவீங்க, ஏமாற்றம் அடைவீங்க. ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் நடக்கிறாங்க அப்படின்னா படகு கரை சேர்ந்துடும், மிக உயரமா ஏறணும். மாயின் புயல் அடிக்கடி வருது, ஆனா பாபாவுக்கு யார் மேலையும் வெறுப்பு கிடையாது. குழந்தைகளும் அந்த மாதிரி ஆகணும். அஜாமில் போன்ற பாவிகளாக எல்லோருமே இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறேன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. நான் ஒரு மாத குழந்தைன்னு சொல்றாங்க இல்லையா. உங்களுக்கு நிறைய பழைய குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்க தூய்மையாக்கி கொண்டிருக்கிறீங்க, அதனால சிறிய குழந்தையாகிய என்னையும் தூய்மையாக்குங்கன்னு சொல்றாங்க. பாபா சொல்ற, ஸ்ரீமத் படி நடந்தா பழைய குழந்தைய விட நல்ல முறையில முன்னாடி உங்களால போக முடியும். லிப்ட் கூட கிடைக்குது. தாமதமா வந்தாலும் உங்களுக்கு சக்திகள் கிட்ட இருந்து யோக தானம் கிடைக்குது. சக்திகள் கூட வரிசை சிரமமா இருக்கிறாங்க, நீங்க சக்திகளிடம் உங்களுடைய புத்தி யோகத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுறது கிடையாது. சக்திகளிடம் இருந்து நீங்க சங்கொலிய கேளுங்க, புத்தி யோகத்தை ஒரு பாபா கிட்ட மட்டும் செலுத்துங்க, பாபாவை நினைவு செஞ்ச விகர்மங்கள் விநாசம் ஆகிடும். தண்டோரா அடிக்கணும். இங்க மூட நம்பிக்கைக்கான எந்த விஷயமும் கிடையாது. காலேஜ்ல மூட நம்பிக்கை இருக்க முடியுமா? இது இறை தந்தையின் யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். ஞானம் நிறைந்த இறை தந்தையே அமர்ந்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை கத்துக் கொடுக்கிறாரு. உங்களுடைய குறிக்கோளே மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிறது. அவங்க மனுஷன்ல இருந்து வக்கீல் ஆகிறாங்கன்னா புத்தி யோகம் வக்கீலிடம் இருக்கிறது. டாக்டர் கூட இருக்காது. அதே மாதிரி இதுவும் ஒரு காலேஜ் தான். மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. இங்க குறிக்கோள் இருக்குது, இறை தந்தை நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தலைமை நீதிபதிக்கு போய் இந்த ஞானத்தை புரிய வைங்கன்றார். நீங்க எதுக்கு சத்தியம் வாங்குறீங்க? அப்ப சத்தியத்தை மீறினா அவரு ஏதோ தண்டனை கொடுப்பாரு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இதுவே உண்மையிலே களங்கம். இறைவன் யாருக்குமே தண்டனை கொடுக்க மாட்டாரு. அப்ப அது மேல சத்தியம் பண்ண சொல்றதே தப்புன்ற இல்லையா? இறைவன் கிட்ட தூய்மையா இருப்பேன்ற சத்தியம் மட்டும்தான் பண்ணணும். மற்ற விஷயங்கள் தேவையே கிடையாது. ஏன்னா அவரு தண்டனை கொடுக்கிறவரே கிடையாது. ஆனா தண்டனை கொடுப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சத்தியம் வாங்குறீங்க. அப்ப இறைவனை களங்கப்படுத்துறீங்க. அவர் தண்டனை கொடுக்க கூடியவர்ன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இது எவ்வளவு சூப்பரான விஷயம் பாரு. அதுக்காக தான் புரிய வைக்க சொல்ற. அவ்வளவு சூப்பரான விஷயம் இது இல்லையா? அவர் செய்பவர் செய்விப்பவர், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் அவர் செய்யற காரியம். அதை கொடுத்து நம்மளையும் கொடுக்க வைக்கிறார் செய்விப்பவர். சோ இந்த சுகமான விஷயத்தான் தானும் செஞ்சு மற்றவங்களையும் செய்ய வைக்கிறாரே தவிர, துக்கமான விஷயத்த அவர் செய்யறதும் கிடையாது, செய்ய வைக்கிறதும் கிடையாது. குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றாரு? அவங்க ராவணன் வழிபடி நடக்கிறாங்க, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, நீ பொறுத்துக்கோ. அவங்க மேல வெறுப்பே வேண்டாம், துக்கமே கொடுக்காத. இது இறைவன் சொல்றாரு. நீ அவங்க எவ்வளவு துக்கம் கொடுக்கறாங்களோ அதுக்கு ஈக்குவலா துக்கம் கொடு அப்படின்னு கடவுளே சொன்ன மாதிரி நிந்தனை பண்ணிட்டாங்க குரான் பைபிள்ல. சோ அந்த மாதிரி ஒரு நிந்தனை தான் கோர்ட்ல இந்த மாதிரி நீங்க சத்தியம் பண்ண வைக்கிறது. அவர் ஏதோ தண்டனை கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு நீங்க சொல்றீங்க, அவர் அப்படி கிடையாது. தர்மராஜர் மூலமாக உங்களுக்கு தண்டனை கிடைக்குது. பாபா சொன்னார் தர்மராஜபுரின்னு உனக்கு கிடையவே கிடையாதுன்ற. இப்ப தர்மராஜர்னு ஒருத்தர் இருப்பாரான்னு கூட தெரியல இல்லையா? அப்ப வந்து அந்த கர்மத்தின் விதியத்தான் அவர் அப்படி சொல்ற இல்லையா? கர்ப்பத்துல தர்மராஜர் காட்சி காட்டுறாருன்ற. அந்த காட்சி காட்டுற நாடகத்தின் பாகத்தை தான் அப்படி சொல்ற. ஆனா அதுவுமே கர்மத்தின் விதிப்படி நடக்குது இல்லையா? பாபா வந்து கர்மத்தின் விதிய போதிச்சு நீ நல்லது பண்ணு நல்லதே நடக்கும்னு சொல்லி கொடுக்குற. மாயை என்ன பண்றான்? இல்ல இல்ல நீ கெட்டத பண்ணு அப்பதான் நல்லது நடக்கும்னு சொல்லி கொடுத்து கெட்டதுல மாட்ட வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறது மாய. அப்ப கடவுள் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறாரு நீங்க சொல்றீங்க? சுக துக்கம் ரெண்டுத்தையுமே இறைவன் தான் கொடுத்தாருன்னு சொல்றாங்களே, இது பொய்யான களங்கம். இப்ப இந்த அளவுக்கு யாரும் யோசிக்கிறது இல்ல. யாராவது ஒருத்தருக்கு தப்பு நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மோசமா இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு துக்கம் நடக்குன்னா பாரு கடவுள் கடவுள் கொண்டுட்டாரு, கடவுள் பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. கடவுள் அந்த வேலையை பண்றது கிடையாது. துக்கத்தை நான் கொடுக்கறது கிடையாது, சுகத்தின் வழியை நான் கொடுத்தேன். நீ கேட்காம போய் துக்கத்தை, இப்ப உதாரணத்துக்கு அப்பா அம்மா வந்து படிக்க வைக்கிறாங்க குழந்தைய, ஆனா குழந்தை ஸ்கூலுக்கே போல பசங்களோட சுத்துது, இதாகுது, ரவுடி ஆகுது, கட்டில செத்து போயிடுது. அப்ப இந்த குழந்தை சாவதுக்கு அப்பா அம்மா தான் காரணம்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தர் அனுபவிக்கிற துக்கத்துக்கு காரணம் கடவுள் சொல்றது. வா, எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் எல்லாம் பாபா சொல்றேன் இல்லையா? இதையும் சொற்பொழில சொல்லலாம். கடவுள் துக்கம் கொடுப்பாருன்னு சொல்றது மிகப்பெரிய களங்கம். எல்லா மதத்திலுமே அது இருக்கு. கடவுள் என்ன இரக்கமற்றவரா துக்கம் கொடுக்கறதுக்கு? கருணை நிறைந்தவர் பாடுறீங்கல்ல, அப்படிப்பட்ட நான் எப்படி இரக்கமற்ற காரியத்தை செய்வேன்? சோ மாயாதான் உங்களை அப்படி பண்ண வச்சது. இரக்கம் இல்லாம உங்க மேல இருக்கிறது மாயை, உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது மாயை. அதுல இருந்து நான் விடுவிக்கிறேன். அந்த வழி போகாத குழந்தை, இது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும், ஒரு பெரிய ஆளு எழுதின பாட்டு அது. காதல் என்பது பொது உடமை, கஷ்டம் மட்டும்தான் தனி உடமை. அதுல பாத்தீங்கன்னா அப்பனும் அத்தலும் சேராம போனா நீயும் தான் பொறுக்க முடியுமா, இத என்னாலும் நீயும் தான் மறக்க முடியுமா, புத்தனும் போன பாதை தான் பொம்பளை என்னும் போததான்ட்டு இருக்கும். அந்த பாதையை கேட்டீங்கன்னா, அந்த பாட்டை கேட்டீங்கனாலே காமம் கரெக்ட் தான், நல்லதுதான் அப்படின்னு தோணும். இதுதான் மாயோடைய வழி, இதுதான் சாத்தானுடைய வழி, இதனால வர்றதுதான் துக்கம். இறைவன் அந்த வழியைத்தான் கட் பண்ற, கரெக்ட் தான். புத்தனையும் அழிச்சிருச்சு அந்த பாதை. அது ஒரு நியாயப்படுத்தி பாடின மாதிரி காட்டியிருக்கிறாங்க. கருணை எட்டுறது நானா அந்த பாட்டை பாடினவனா இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, சபிச்சிருச்சு மாயா. அப்படியே அப்படியே நல்ல அற்புதமான மியூசிக் போட்டு அற்புதமான குரல்ல விஷத்தை கொடுக்குது மாயா, சபிச்சிருச்சு. அதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்குத்தான் நான் வரேன். ஆனா இது விளையாட்டு. அப்படி உலகத்தின் மிகப்பெரிய புத்திசாலியா இருந்த அதே பாரதிய வாசிகள் இன்னைக்கு அடிமுட்டால் ஆகணும்ன்றது நாடகம். அதுல இருந்து நான் விடுவிக்கிறேன். அதனால எனக்கு யார் மேலயும் வெறுப்பு கிடையாது, அப்படித்தான் ஆகி ஆகணும். ஆனா இப்ப ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ தப்பு பண்ணக்கூடாது, பண்ண 100 மடங்கு தண்டனை அப்படின்னு சொல்றாரு. சுகதாமம் துக்கதாமமா ஆகிய தீரணும். பாரதம் தான் சுகதாமமா இருந்துச்சு, இப்ப துக்கதாமமா ஆகிடுச்சு. மீண்டும் சுகதாமத்தின் எஜமானரா நம்மள ஆக்குறாரு பாபா. சுகதாமத்தின் எஜமானரா ஆக்குற அதே பாபா வந்து உங்களை துக்கதாமத்தின் எஜமானரா ஆக்குவாரு. அதான் அப்பா அம்மா தான் இந்த குழந்தை ஜெயிலுக்கு போனது காரணம் சொன்ன மாதிரி அது. இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவர் வழியை மீறி நீங்களே தப்பான வழிக்கு போய் கர்மத்தின் விதிப்படி பலன் அனுபவிக்கிறீங்க. இறைவன் எப்படி இங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்தாருன்றீங்க? அப்ப எனக்கு சின்ன வயசுல அஞ்ஞானத்திலே கேப்பேன், எதுக்கு இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க? பகாசுரனை கொலப்பணும். நான் ஒரு மனுஷனை கொண்டதையா கொண்டாடுறீங்க நீங்கன்னா அவ்வளவு மிருகமா இல்லையா? சோ இறைவன் வந்து எந்த மனுஷனையும் கொல்லல, கொல்றதுக்கு தூண்டவும் கிடையாது. துக்கதாமத்தின் எஜமானரா அவர் ஆக்குறாரு உங்களை, சுகதாமத்தின் எஜமானரா ஆக்குறவர் அவரு. அதனாலதான் அவரு நீங்க அன்பு கடல், உங்க வழிபடி நடந்து நாங்களும் தூய்மை ஆவோம் பாபா அப்படின்னு சொல்றீங்க. எங்கள் மேல நாங்களே இரக்கம் காட்டிக்கணும். அவர் வழி கொடுக்கிறார். அது என்ன சொல்லுவாங்களே, தட்டுல சாப்பாடு தான் போட்டு வைக்க முடியும், நீ தான் சாப்பிடணும். அதே மாதிரிதான் பாபா சாப்பாடு, ஞான ரத்தினம்ன்ற சாப்பாடு கொடுத்துட்டாரு. எடுத்து சாப்பிடறதுலதான் உனக்கு இரக்கம் இருக்கு. நான் சாப்பிடவே மாட்டேன்னா அவர் என்ன பண்ணுவார்? சோ அதை திரும்ப திரும்ப அசைப்படணும். அதுதான் ஜீரணிக்கிறது. ஜீரணமே பண்ண மாட்டோம், சும்மா ஒரு தடவை கேட்டுருவோம், எனக்கு தெரியாதுனா இது என்ன பக்தி ஆயுது, ஓம் நம்சிவாய 100 தடவை சொன்னா சரியாயிடும் நம்பிட்டு இருக்கிற மாதிரி மூட நம்பிக்கை ஆயுது. எந்த அளவுக்கு இந்த சுப்ரீம் டீச்சர் கிட்ட படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல நீங்களே கருணை காட்டிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லன்னா பாஸ் ஆக முடியாது, சொர்க்கத்துக்குள்ள வர முடியாது, ராஜ்ய பதவியை அடைய முடியாது. உங்க புத்தியில நல்ல முறையில ஞானம் இருக்குது இல்ல, இந்த ஞானத்திலேயே மூழ்குங்க. இந்த ஞானத்தை நினைக்க நினைக்க அப்படியே ஒரு ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். சோ அதுக்காகத்தான் டைம் எடுத்து அந்த எசன்ஸ் ஆஃப் முரளின்னு போடுறது. சோ அது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு மனப்பாடம் ஆகுற வரைக்கும். ஆனதுக்கப்புறம் நீங்க அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணும் போதே உங்களுக்கு அப்படியே மைண்ட் அப்படியே லேசா ஒரு அதீந்திர சுகத்துல மிதக்கிறது அனுபவமா. அப்படி நீங்க திரும்ப திரும்ப அந்த ஞானத்திலே ஊறி கிடக்கும் போதுதான் தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பணுன்ற எண்ணமும் கட்டாயிடும். அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவோம், ஆத்மசக்தி வந்துடும், தப்பு பண்ண வச்சிடும் மாயா. உங்க புத்தியில நல்ல முறையில இந்த ஞானத்தை நிரப்பிக்கோங்க. ஞானம் நிறைந்தவர் பாபா, இரக்கம் நிறைந்தவர் பாபா, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் அந்த ஒரு தந்தை தான். அப்ப அவரு கொடுக்கிற வழித்தான உண்மையிலே உங்களுக்கு நல்ல வழியா அமையும். உங்க மேல கருணை கொண்டவர் அவர் மட்டும்தான். நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்து போயிடும், அவங்க நல்ல வழியா செத்துறாங்க, நீ கெட்டு போனா நீ கெட்டு போலான்னு நான் செத்து போயிடுவேன்றாங்க. அது உங்க மேல காட்டுற கருணையா? பார்த்தா ஒரு சிஸ்டருடைய அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த அக்கா வர்றதே கிடையாது, அவ்வளவுதான், அம்மா விட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறத பெண் குழந்தை மட்டும்தான். இன்னொரு பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கன்றாங்க. அவங்க கேக்குறாங்க, என்னம்மா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, இப்ப அந்த அக்காவை உன்ன பாத்துக்குது, அவளால உனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது, இப்ப என்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. ஏய், ஒரு இடத்துல நடந்தா எல்லா இடத்துலயுமே அப்படி நடக்குமாடி அப்படின்றான். மாயை பாருங்க, கருணை இல்ல மனிதர்களுக்கு. பாபா தான் கருணை உடையவர்னு தெரியுது. இப்ப அவருடைய வழிபடி நடக்கணும் தானே? பாபா எப்படி கேஞ்சுறாரு, எனக்காக என் வழிபடி நடங்க, உங்களுக்காக இல்லாட்டினாலும் எனக்காக நடங்கன்ற. ஏன்னா அந்த குழந்தைக்கு கஷ்டப்படுறத அவரால் பாத்துக்க முடியல. அந்த மாதிரிதான் அந்த அம்மா கேக்குறாங்க. இன்னொருத்தவங்க யாரோ சொன்னாங்க, நீ இந்த ஒரு பிறவி மட்டும் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அத்த பிறவி நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோன்றாங்க. எவ்வளவு பெரிய காமெடி பாருங்க அம்மாயா. எனக்காக எனக்காக நீ நாசமா போன்றாங்க இந்த அப்பா அம்மா. பாபா சார் எனக்காக நீ நல்லா இருன்ற, எவ்வளவு சூப்பர் இல்லையா. இப்ப அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்கும் போது நமக்கு அந்த அன்பு கண்ணீர் வரும். ஏன்னா அவரு தான் உண்மையிலே தூய்மையாக்குறாரு, உண்மையிலே ஞான குளியல அவரு தான் குளிய வைக்கிறார், அவரு தான் உண்மையிலே இரக்கம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவர். இப்ப அவருடைய வழிப்படி நடக்கணும்ல, இதுதான் உண்மையான வழி, சுகமான பாதை, அழைச்சிட்டு போற வழி. அந்த ஸ்ரீமத்படித்தானே நடக்கணும். நீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய வழின்னு நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா ராவணனுடைய வழிதான். அதாவது பாபா வழியில இருந்து தனியா போனீங்கனாலே அது ராவணனுடைய வழிதான். அப்ப என்ன பண்ணுவான் ராவணன், உங்களை ஏமாத்திடுவான். அவன் வழிபடி நடக்கிறீங்க அல்லது வேற ஏதோ ஒரு மனுஷனுடைய வழிபடி நடக்கிறீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஏமாந்துடுவீங்க. சாப்பாடு போட்டவனுக்கு நன்றியா இருக்கணும். யாரோட வழி இது? மனுஷனோட வழி. கடவுள் அப்படி சொல்லல, நீ சம்பாதிச்சதான் நீ சாப்பிடுறன்றார், உன்னுடைய கர்மத்தின் விதிப்படிதான் நீ அங்க போறது எல்லாமே. சோ சாப்பாடு போட்டவன் அப்பா அம்மா அல்லது யாரோ அவங்க சொல்றத கேட்கணும், என்ன ஆகும்? அதுதான் கர்ணனுடைய நிலைமை. அப்ப உலகத்துடைய வழி அது, அதன்படி நந்த மாட்டிக்குங்க. இங்க அதே மாதிரி என்னது, இங்க பாபா வழி கொடுக்கிறார். எனக்கு பாபாவுடைய வழி யார் மூலமா கிடைச்சதோ அவங்க வழிபடி நடக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா போச்சு. பாபா வழி சொல்ற முரளியில சொன்ன மாதிரி நான் நடக்கிறேன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 90% ஸ்ரீமத்னா என்னன்னு தெரியாமத்தான் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும். சோ முரளி சொல்றதும் அவங்க சொல்றதும் ஒத்து போகுதான்னு பாக்கணும், இல்லைன்னா எச்சரிக்கையா விலகிக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்க மேல இறைவன் சொல்ற வழிபடி நடந்தாதான் கருணை, மனுஷன் சொல்ற வழிபடி நடந்தா கிடையாது. ஒவ்வொரு அடியும் எந்த குழந்தை ஸ்ரீமத் படி நடக்குதோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை படகு மட்டும்தான் கரை சேரும். இதுதான் அங்க பைபிள்ல எச்சரிக்கை. என்ன நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாதுன்னு இயேசு சொல்றது. அதனால என் வழிபடி நடக்கிறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது. பைபிள்ல சொன்னப்பட்ட வழிபடி நடக்கிறவன் எவனுக்கும் சொர்க்கத்துல இடம் கிடையாது. ஏன்னா பைபிள்ல ஒரு கணத்தை இறந்தால் மறு கணத்தை காட்டு நல்ல பழக்கம் தான், நல்ல விஷயம் தான், அதை ஏன் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்னு கேட்டா, அதே பைபிள்ல சாபம் மீடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரே சாபம் மீடுவார். நிறைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா சாபம் விடுறது அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா வரும். ஏன்னா அவங்க வழிபடுறவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களும் போயிடுறாங்க. சோ அதுக்குதான் பாப்ப சொல்றாரு, ஒவ்வொரு அடியிலும் என் வழிபடி நடக்கணும், இல்லைன்னா ஏமாந்துடுவ. மிக உயரமா ஏறணும். பரமபதம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏனில மேல ஏறணும் இல்லையா, மிக உயரமா ஏறணும். மாயின் புயல் உங்களை சறுக்கி விட பார்க்கும். ஏமாந்துடாதீங்க, அது வரதான் செய்யும். சோ மாயை கிட்ட குழந்தை விழுந்தாலும் பாபா வந்து குழந்தைங்களை வெறுக்கிறது கிடையாது. பட் ஆனா நீ ஏறணும் ஏறணும் அதுதான் சொல்றாரு. சோ அதே மாதிரி நீயும் யாரையும் வெறுக்காத, நான் உன்னை வெறுக்கல, நீயும் யாரையும் வெறுக்காத. எப்படி சூப்பரா சொல்லலாம், நான் உனக்கு எப்படி அன்பு காட்டுறனோ அந்த மாதிரி நீ எல்லாருக்கும் அன்பு காட்டு. எவ்வளவு சூப்பர் இல்லையா? யாரு மேலயும் வெறுப்பு வரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அஜாமில் மாதிரி பாவிகளாத்தான் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன பாருங்க, எல்லாருமே அஜாமில் மாதிரி பாவிதான், எவனுமே உத்தமன் கிடையாது இங்க. அதனால வெறுக்காது. அதான் மாமா சொல்லுவாங்க, மத்தவங்களுடைய குறைய சொல்லிட்டு வருவாங்க மாமா கிட்டன்னா, யாருக்கிட்ட குறை இல்லைன்றாங்க அவங்க, யாருக்கிட்ட குறை இல்ல. சோ அதோட யுக்தியா தான் முதல்ல உன்னுடைய குறைய சொல்ல, அடுத்தது அவங்க குறைய சொல்ல அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே குறை இருக்கு இல்லையா? நான் ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதான் ஹிந்தியில, சினிமா பாட்டு இருக்குதுல இருக்கு. சரி, அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களாம், பாபா உனக்கு நிறைய குழந்தைங்க, பல வருஷத்து பாபா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் ஒரு மாசம் தான் ஆகுது பாபா, அவங்கள மாதிரி என்னையும் தூய்மையாக்கு பாபா அப்படின்ட்டு சில குழந்தைங்க சொல்றாங்களாம், என்னையும் ஆக்கு பாபா. அதுக்கு பாபா சொல்றாங்க, குழந்தை நான் சொல்றபடி அப்படியே நீ நட, பல வருஷத்து குழந்தைய விட நீ முன்னாடி போக முடியும், உனக்கு நான் அதிகப்படியான உதவியும் செய்வேன். ஏன்னா புதுசா வர குழந்தைங்களுக்கு அதுதான் பாபாவுடைய கருணை. பாருங்க, நாம வந்து கடைசியா தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம், நம்ம பக்தி கம்மியா பண்ணிருக்கிறோம் அர்த்தம். அப்ப பக்தி கம்மியா பண்ணவங்களுக்கு தான் ஞானம் லேட்டா கிடைக்குது. அப்ப என்ன, நீ ஒழுங்கா பக்தி பண்ணலையேன்றதுக்காக பாபா நம்மள வெறுக்கிறது கிடையாது. லிஃப்ட் கொடுக்கறன்ற சமசூப்பர் இல்லையா, உனக்கு லிஃப்ட் கொடுக்கறேன், ஈஸியா நீ போக முடியும். படிக்கட்டுல ஏறி போறத விட லிப்ட்ல போனா கல்லுன்னு போயிடலாம்ல, அந்த மாதிரி லிப்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இப்ப மம்மா பாபா அந்த டைம்ல, அவங்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா தம பிரதானமா இருந்து அவங்கதான் யோகா பண்ணணும் தம பிரதானத்துக்கு இடையில. ஆனா இப்ப புதுசா வர குழந்தைங்களுக்கு ஏற்கனவே பாபா குழந்தைங்க யோக சக்தியை கொடுத்து கொடுத்து வாயுமண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறான். சோ அப்ப அந்த சென்டருக்கு போனவொடனே அந்த வைப்ரேஷன் வருதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்க பண்ண யோக சக்தி உங்களுடைய ஆத்மாவை வந்து சிதற விடாம, புத்தி சிதற விடாம பாத்துக்குது. சோ இதெல்லாம் லிஃப்ட் தான். அது இல்லாம யோக தானம் பண்றாங்க சக்திகள் கிட்ட இருந்து. சக்திகள்னா யாரு, பாபா குழந்தைங்க. சோ குறிப்பா தாய்மார்கள் எல்லாரும் தான், குறிப்பா தாய்மார்கள். அதுக்காக உங்களுடைய புத்திய அவங்க கிட்ட நீங்க செலுத்தக்கூடாது. அவங்க உதவி பண்றாங்க, ஆனா அவங்கள உதவி பண்ண வச்சது பாபா. அதனால அந்த சக்திகள் கிட்ட இருந்து ஞானத்தை கேளுங்க, ஆனா புத்திய பாபா கிட்ட செலுத்துங்க. இல்லையா, அந்த ஞானத்தை முதல்ல அவங்க கொடுக்கணும். இதுல தப்பா புரிஞ்சுக்கூடாது, அவங்க தப்பா சொல்ற ஞானத்தையும் அப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல புரியாது, அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பாபா சொல்றதை மட்டும் கேட்டா போதும். அவங்க தப்பு சொல்றாங்கன்னா அதை அப்படியே விட்டுடணும், அவ்வளவுதான். புத்தி யோகத்தை பாபா கிட்ட செலுத்துங்க, பாபாவை நினைவு செஞ்சாதான் பாவம் அழியும். அதனால புத்தி எப்பவுமே ஒரு பாபா கிட்ட தான் இருக்கணும். தண்டராடிக்கணும் இந்த ஞானத்தை எல்லோருக்கும் நீங்க தெரியப்படுத்தணும். அப்பா வந்துட்டாரு, தூய்மை ஆகுங்க, தூய்மை இழந்ததுதான் பிரச்சனைக்கு காரணம், தண்டராடிங்க, போஸ்டர் ஓட்டுங்க, பேனர் ஓட்டுங்க, நோட்டீஸ் கொடுங்க, தண்டராவும் அடிங்க. இங்க மூட நம்பிக்கைக்கான விஷயம் கிடையாது, காலேஜ். காலேஜ்ல மூட நம்பிக்கை கத்துக் கொடுப்பாங்க, அதுவும் கடவுளே நடத்துற காலேஜுக்குல. இங்க குறிக்கோள் இருக்கு, தேவதையாகணும். இப்ப வக்கீல் ஆகிறவங்க வந்து வக்கீல் சொல்றபடி கேட்பாங்க, டாக்டர் சொல்றபடி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தேவதை ஆகணும்னு வந்திருக்கிறீங்கன்னா கடவுள் சொல்றபடிதான் கேட்கணும், மனுஷன் சொல்றபடி கேட்க கூடாது. கடவுள் கிட்ட நம்ம ஞானத்தை எடுத்துட்டு இருக்கிறோம், மனுஷங்க கிட்ட கிடையாது. இப்ப நிறைய பேர் யூடியூப்ல கமெண்ட் போடுவாங்க, நீங்க இத படிங்க அத படிங்க. என்ன சொல்லணும், நாங்க கடவுள் கிட்ட படிக்கிறோம்ப்பா, மனுஷங்க கிட்ட நீங்களே படிங்க, எங்களுக்கு டைம் இல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் கடவுள் கிட்ட நீங்க படிங்கன்னு சொல்லணும். முடிஞ்சு போச்சு. கீதையில கூட பகவானுடைய மகா வாக்கியம் போட்டிருக்கிறாங்க, ஆனா யாரு பகவான்,
இதை படிக்கிறவங்களுக்கும் தெரியாது, எழுதுனவங்களுக்கும் தெரியாது, சொல்றவங்களுக்கும் தெரியாது, கேக்குறவங்களுக்கும் தெரியாது. யார் அந்த பகவான்? கீதையின் பகவான் யாரு? பிரம்மா பாபாவே சொல்றார், நானும் இதுக்கு முன்னாடி கீதை படிச்சிருக்கிறேன், ஆனா யாரு பகவானே தெரியாம படிச்சேன். இப்போதைய மனிதர்கள் பாருங்கள், சாஸ்திரங்களையே ஏத்துக்கிறது கிடையாது. அப்படி ஆயிட்டாங்க, ஐயோ அதெல்லாம் கட்டு கதையா, அப்படி ஆயிட்டாங்க. கீதையை எடுக்கிறதன் மூலம் அவங்களுடைய புத்தி கிருஷ்ணரின் பக்கம் போயிடுது. இருந்தாலும் எல்லா தர்மத்தினரும் ஒண்ணு கிருஷ்ணரை ஏத்துக்க மாட்டாங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் நல்லதானா, கிருஷ்ணரை கடவுள் எல்லா மதத்துக்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. சர்வ சாஸ்திர சிரோன்மணின்னு சிவபாபாவுடைய கீதை தான் பாடப்பட்டிருக்கு. அனைத்து வேதங்களின் தாய், அனைத்து வேதங்களையும் விட உயர்ந்தது என்னது? கீதை. சிவபாபா சொல்ற கீதை அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு முரளின் மூலமாக. அந்த சிவபாபா தான் சொர்க்கத்தை படைப்பவர் அப்படின்னு இறை தந்தையே சொல்ற. தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கணும், அல்லது தந்தையின் வீட்டுக்கு போகணும். ரெண்டுத்தையுமே கொடுக்கறது தந்தை தான், எந்த மனுஷனும் கிடையாது. எல்லோருமே பகவான் கிட்ட போக விரும்புறாங்க, முக்திய விரும்புறாங்க. பாவம் அவங்களுக்கு ஜீவன் முக்திய பத்தி என்ன தெரியும்? பிறவா நிலை வேணும். ஐயோ நான் இங்க இன்னொரு ஜென்மம் எடுக்க விரும்பலப்பா, எனக்கு சொர்க்கமும் வேணாம் ஒன்னும் வேணாம். சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியாம நீ வேண்டாம்னு சொல்ற. சூப்பரா கேக்குற பாபா, சொர்க்கம்னா என்னன்னு தெரியும் உனக்கு? என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, அதனால சொர்க்கம் வேண்டான்றாங்க. வள்ளலார் வந்து எனக்கு பிரம்மா பதவி வேண்டாம், விஷ்ணு பதவி வேண்டாம், நீ உன்னோட சேர்ந்தா போதும் அப்படின்னு எதிர்க்காரு. அவங்களுக்கு என்ன தெரியும் விஷ்ணு பதவியை பத்தி? தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஞானத்தை பாபா நேரடியா கத்துக் கொடுக்கிறாரு, உண்மை என்னன்னு கத்துக் கொடுக்கிறாரு. அப்படி ஞானத்தை கத்துக் கொடுக்கிற என்ன சர்வ வியாபின்னு எப்படி சொல்ல முடியும்? சர்வ வியாபின்னு சொன்னா வாய் இனிக்காது. கடவுளு எனக்கு இவ்வளவு துக்கம் இருக்க காப்பாத்து, எங்க இருக்காரு கடவுள்? எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அப்ப எங்க அவர் வந்து காப்பாத்துறது? உனக்கு துக்கம் கொடுத்ததே அவரு நாயுடு, வாய் இனிக்காது. இந்த விஷயத்த குழந்தைங்க நல்ல தாரணை பண்ணணும். மிக இனிமையானவரா ஆகுங்க, யாருக்கிட்டையும் வெறுப்பு வரக்கூடாது. இன்னைக்கு மெயினா அது சொல்றாரு இல்லையா, இனிமையானவர் ஆகுங்க, மிக மிக இனிமையானவரா இருக்கணும். அப்படியே உங்க வார்த்தையை கேட்டாலே தேன் வந்து காதுல பாயற மாதிரி இருக்கும். அவ்வளவு இனிமையான வார்த்தையை உலகத்துல யாருமே பேச்சு நான் கேட்டதில்லப்பா, அவ்வளவு இனிமையா பேசுறாருன்னு சொல்லணும். பேச்சு திறமை சொல்ல, அந்த இனிமை தன்மை சொல்ல. யாருக்கிட்டையும் வெறுப்பு இருக்க கூடாது. எவ்வளவு அழுக்கானவங்களா கூட இருக்கட்டும், அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கட்டும், அல்லது மோசமான குணமுடையவர்களா இருக்கட்டும், மருத்துவர்களுக்கு அவங்க மேல இரக்கம் தானே வரணும். இரக்கம் தானே வருது, மருத்துவம் செய்யறாங்கல்ல. இப்ப எய்ட்ஸ் வருது, எய்ட்ஸ்னாலே அவனுடைய கேரக்டர் மோசமா தான் இருக்கும். ஏய் இங்க வரவே வராதப்போ நான் சொல்றேன் டாக்டர், கொஞ்சம் மோசமான காரியம் செஞ்சிருக்காங்க, இது அவங்களுடைய கர்ம கணக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த அந்த கலியுலக டாக்டரே அவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கிறாருன்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஏன்னா சொல்லுவாங்க, டாக்டர் தொழிலுக்கு வந்து பயங்கர சகிப்புத்தன்மை வேணும்னுவாங்க. டாக்டர் நர்ஸ் தொழிலும் அவங்களுக்கு காசு வருது வரல, அது அடுத்த விஷயம். அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு வருமா இல்லையா? பாபா சொல்றாரு, மாயின் பிரவேசமானதுனாலதான் மனிதர்கள் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தூய்மையை இழந்துடுறாங்க. இந்த விகாரங்களை மோசமானத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சன்னியாசிகள் வீட்டை விட்டு போயிடுறாங்க. இந்த வீட்டுல இருந்தாலே டென்ஷன், வீட்டுல இருந்தாலே தூய்மை இழக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு வெளில போயிடுறாங்க. ஏன்னா தூய்மைக்கு மிகவும் மதிப்பு இருக்குது. இது கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நாம முதல்ல தேவதைகளை வணங்குறோம், பிறகு சன்னியாசிகளை வணங்குறோம். ஏன்னா அவங்களும் தூய்மையா இருக்கிறாங்க.
நல்லது. பாபா சொல்றாரு, சோ எப்படி நோய்வாய்ப்பட்டு வரவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும், உடல்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும், கேன்சர், எய்ட்ஸ், தோழி நோய், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க வைத்தியம் பாக்குறாங்கல்ல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒரு சில நோயினால அந்த டாக்டருக்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் பண்றாங்கல்ல, கருணை வருது இல்ல அவங்களுக்கு, கர்ம கணக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள வெறுக்கல. அதே மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, மாயை பிரவேசம் ஆயிடுச்சு, அதனால பாவம் செஞ்சு தூய்மை இழந்து கிடக்குறாங்க. அவங்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப டாக்டருடைய கருணை வைத்தியம் பாக்குறதுதான், உட்காந்து எந்த நேரமும் அவங்க கூடவே இருந்துகிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறது, இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கறது, சக்தி கொடுக்கறது, அன்பை நடந்துக்கிறது, அவ்வளவுதான். அவங்க வழிப்படி நடக்கிறது கிடையாது, அத புரிஞ்சுக்கணும். சோ ஐந்து விகாரங்கள் மோசமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சன்னியாசிகள் வீட்டை விட்டே போயிடுறாங்க. ஏன்னா தூய்மைக்கு அவ்வளவு மதிப்பு இல்லையா. பொண்டாட்டியாச்சும் பிள்ளையாச்சும் போறதுக்கு காரணம் என்ன, அந்த ஐந்து விகாரங்கள் மோசமானது. குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்த நிம்மதியாவே இருக்க முடியாது, சம்சார சாக்கடை அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு இல்லையா. சோ அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். ஆனா அவர் மனைவியோட இருந்தாரு, பட் காமத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து சாக்கடை தான். சோ இது பாத்தீங்கன்னா, ஒரு பிரதர் வந்து பயங்கரமா காமத்துல விழுந்து அவருடைய மனைவிக்கு அந்த காமத்தின் ருசியை காட்டி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மனைவி காமத்துல பயங்கரமா ஆயிட்டாங்க, இவருக்கு காமத்தின் மீது வெறுப்பு வந்துச்சு. அப்படியே தேடி தேடி போய் கடைசியில பாபா குழந்தை ஆயிட்டாரு. அந்த மனைவியை இதுக்கு மாத்தலாம்னு சொல்லி சென்டருக்கு அனுப்பினா, போறாங்க ஒரு மூணு நாள் போயிட்டு நின்னுட்டு அந்த கணவனுக்கு சொல்றாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், தயவு செய்து பிரம்மகுமாரியை மட்டும் விட்டுடு, தயவு செய்து இந்த முரளி எல்லாம் நீ பாக்காத, அப்படி கெஞ்சிட்டு இருக்குது அந்த. சோ இந்த பிரதரு பேசுறதே நிறுத்திட்டார், அவரு வேற இடத்துல வேலை செய்யறாரு. சோ போன் பண்றதே நிறுத்திட்டாரு பொண்ணு. உடனே சாரி சாரி சாரின்னு அழுகுது அந்த பொண்ணு. இப்ப அந்த பிரதர் என்ன முடிவு பண்ணிருக்கிறாருன்னா, வீட்டுக்கே போக கூடாது, சென்டருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கணும் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அந்த விகாரத்தின் மீது அந்த வெறுப்பு வருது. ஏன்னா அந்த பொண்ணுக்காகவே லவ் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் செஞ்சு செஞ்சு செஞ்சே வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போய் அந்த பொண்ணுக்கும் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. சோ அப்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ல, அதாவது அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு தேவையானது, குடும்பத்துக்கு தேவையானது அதெல்லாம் அனுப்பிச்சது. பட் அவருடைய உடல் அங்க போகக்கூடாது, போனாலே தூய்மை இழக்க வச்சிடறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் யுக்திகள், ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருப்போம் இல்லையா. சோ அவங்களுக்கு எது எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்றோம். சோ தூய்மை மேல சன்னியாசிகள் அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் விகாரத்தை மீது வெறுப்பு வந்து போறாங்க. இது மனிதர்களும் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ மிக தூய்மையா இருந்த தேவதைய முதல்ல வணங்குறோம், அதுக்கு அடுத்ததான் சன்னியாசிகளை வணங்குறோம். ஏன்னா அவங்களும் தூய்மையா இருக்கிறாங்க. நல்லது, நிறைய பேர் சன்னியாசிகளை வணங்க மாட்டாங்க, அது என்ன மனுஷனை வணங்குறது. அப்ப அவங்க கடவுள்னு புரிஞ்சுக்கிறாங்க தேவதைகளை, ஆனா அவங்க கடவுள் கிடையாது, கடவுளுக்கு சமமா தூய்மையா இருந்தவங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. உதாரணைக்கான முக்கிய சாரம், இந்த ஞானத்தை நல்ல முறையில படிச்சு தாரணை பண்ணுங்க, அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வழிப்படியும் நடங்க,
ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறனா, பாபா சொன்ன வழிபடித்தான் நடக்கிறனா, முரளியில சொன்ன வழிபடித்தான் நடக்கிறனா அப்படின்னு செக் பண்ணி பண்ணி உங்களை தூய்மை ஆக்கிக்கிறது தான் உங்க மேல நீங்க காட்டுற கருணை. ஒருபோதும் உங்க மேல கருணையற்றவரா ஆகிடாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல போதை கஞ்சா அப்படின்னு ஏதோ ஒரு போதை பொருளுக்கு போதை ஊசிக்கு இந்த மாதிரி அடிமை ஆகிறவங்க பாத்தீங்கன்னா அந்த போதை பொருள்ல இருக்கும்போதுதான் அவங்க வந்து தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அழைச்சிட்டு போயிடும். அதே மாதிரிதான் விகார போதை உங்களை அழிச்சிடும். உங்க மேலேயே உங்களுக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் விகாரத்துல விழறீங்கன்னா. தூய்மை ஆகுங்க, ஸ்ரீமத்படி நடங்க, உயிரே போனாலும் ஸ்ரீமத்தை விடாதீங்க. எல்லாருமே அஜாமில் மாதிரி மோசமானவங்க தான். அதனால யாரு மேலையும் வெறுப்படையிறதோ கோபம் கொள்றதோ கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா யாரோ எங்கேயோ கற்பு வச்சுட்டாங்க அப்படின்னா உடனே போராட்டம் நடத்துறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தன் கற்பழிச்சது எதிர்த்து தினம் தினம் தன் மனைவியை கற்பழிக்கிறவங்க போராட்டம் நடத்துறான். இது எவ்வளவு பெரிய காமெடி. அதுக்குதான் பக்கத்துல எல்லாருமே அஜாமில் தான், எவனுமே உத்தமன் கிடையாது. அதனால யாரையும் வெறுக்காதீங்க, எதிர்க்காதீங்க, கருணை வைங்க, ஞானத்தை கொடுங்க, அதிர்ஷ்டம்தான் வரப்போறாங்க. பாபாவுக்கு சமமா அன்பு கடல் ஆகணும். சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, எல்லோருக்கும் சொல்லுங்க. அவமானப்படுத்தினா பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட கட்சியில சொல்லுங்க, இதே மாதிரிதான் நீங்க நபியும் அவமானப்படுத்தி அனுப்புனீங்க, என்கிட்ட வந்துடுங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க, இதே மாதிரிதான் இயேசுவின் காலால அடிச்சீங்கன்னு சொல்லிட்டு வாங்க யோசிப்பாங்க. வரதானோ இல்லறத்துல இருந்தாலும் கூட சமர்ப்பணமானவராகி சேவையின் மும்முரமான ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசன அதிகாரி ஆகுங்கள். இல்லறத்துல இருந்தாலும் சமர்ப்பணமானவரா ஆகுங்க. சேவையின் மும்முரமான ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க இல்லறத்துல இருந்துகிட்டு சமர்ப்பணமாகி இருக்கிறாங்களோ அவங்களுடைய சகயோகத்தின் மூலம் சேவை எனும் மரம் பலன் தரும் மரமாக ஆகிடுது. அவங்களுடைய சகயோகமே மரத்துக்கு தண்ணீராக ஆகிடுது. எப்படி மரத்துக்கு தண்ணி கிடைச்சா நல்ல பழங்கள் விளைகின்றனவோ அப்படி உயர்வான சகயோகி ஆத்மாக்களின் சகயோகத்தினால சேவையின் மரம் பலனை தரும் மரமாக ஆகிறது. இப்படிப்பட்ட சேவையில் மும்முரமான ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருந்தபடி சமர்ப்பணமாகி நடக்கக்கூடிய குழந்தைங்க தான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தின் அதிகாரியாக ஆகிறாங்க. ஸ்லோகன், குறைந்ததிலும் குறைந்த நேரத்தில் சங்கல்பங்களை சுருக்கிக் கொள்ளவும் மற்றும் நிறுத்தக்கூடிய யுக்தியை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் புத்தியின் சக்தி வீணாகி போக முடியாது. சரி, வரதானம் பாருங்க. இல்லறத்துல இருந்தாலும் சமர்ப்பணமானவராகி சேவையின் மும்முரமான ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசன அதிகாரி ஆகுங்கள். இல்லறத்துல இருந்துகிட்டே சமர்ப்பணமாகி இருக்கிற குழந்தைங்கன்னா யார்? என்னுடையது எதுவுமே இல்ல பாபா, எல்லாமே உன்னுடையது இல்லையா? சோ அது சமர்ப்பணம். ஆனா அது மட்டுமே கிடையாது, வேற என்ன
எதுல சமர்ப்பணமாக இருக்கிறீங்க? ஈஸ்வரிய சேவையில சமர்ப்பணமாக இருக்கீங்க. இந்த உலகத்தை தூய்மையை ஆக்கிற அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறீங்க. குடும்பத்துல இருந்தாலும் சார் எப்படி ஆக்குறது? சோ நீங்க சமைப்பீங்க, குழந்தைய கவனிச்சுக்குவீங்க, துணி தைப்பீங்க, வீட்டை கிளீன் பண்ணுவீங்க, நிறைய வேலை பண்ணுவீங்க. சென்டர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு வேலை அப்படின்ட்டு இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கம்மியா இருக்கும் வேலை. மற்றபடி நிறைய டைம் பாத்தீங்கன்னா சேவையில தான் இருப்பாங்க. இப்ப வெளியில போய் பாபா அறிமுகம் கொடுக்கறது அது ஒரு பக்கம், இன்னொன்னு சென்டர்ல யோகத்துல இருக்குது. அதே மாதிரி நாமளும் பண்ணலாம். குடும்பத்துல இருந்துகிட்டே டைம் கிடைக்கும் போது நம்ம வெளில போய் கொடுக்கலாம். அல்லது நம்ம இப்ப போன் எல்லாம் இருக்கல, வெறும் போனை மட்டுமே வச்சு சேவை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பேசுறதே சொல்றோம், போன் பண்ணி அவங்களுக்கு பாபா ஞாபகத்தை கொடுத்து பயங்கரமா இருக்கும், பயங்கர போதையா இருப்பாங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்களை முழுக்க முழுக்க பார்த்தா இதே தான் பண்ணிருப்பாங்க. போன் பண்ணி யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பக்காவான சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நெட்ல. அப்ப அதே மாதிரி குடும்பத்துல இருந்துகிட்டு சரி, அதுக்குமே டைம் கிடைக்கலையா பரவாயில்ல, மனசால உலகத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பேன், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன். குளிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் உலகத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன் அந்த ஒரு எண்ணத்திலே இருங்க. சாப்பிடும் போதெல்லாம் உலகத்துக்கு அமைதியின் அதிர்வலைகளை பரப்பிட்டே இருக்கிறேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் ஏதோ ஒரு சேவை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி சேவை, ஸ்தூல சேவை முடிஞ்சா அதுவும் அது மாதிரி நடத்தையின் மூலமாக. அப்ப எல்லோரும் கவனிப்பாங்க, இவங்க அவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, நான் பாக்குறேன், அந்த சென்டருக்கு போறாங்க. சோ அதனால ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதிரி சேவை செய்யறதுனால அந்த ஒத்துழைப்பின் மூலம் சேவைன்ற மரம் பலன் தரும் மரம் ஆகுது. சென்டர்ல உட்காந்துட்டு ஞானம் நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும், ஆனா சென்டருக்கே வராத மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு கொடுக்கற சேவை மனசா சேவையினால சக்தி வந்து வந்துட்டு இருப்பான். சோ அதனால இங்க வந்துட்டாங்க, நான் தான் பெரிய ஆளு அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை. நமக்கே தெரியாது இது யாருடைய சக்தியினால நடக்குதுன்னு. சோ மெயின் பாபா, அடுத்தது இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி பாவனையா, பாபா நினைவுல தூய்மை ஆகணும், பாபா ஞானம் கிடைக்கணும், இந்த ஒரு எண்ணத்தையே உருவாக்க உருவாக்க அந்த வாயு மண்டலம், அந்த ஊர்ல இருக்கிற வாயு மண்டலமே தூய்மை ஆகும். அப்ப எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கும் திடீர்னு, இந்த வாழ்க்கை என்ன இது. ஆனா அவங்க சொல்லுவாங்க, அவங்களை பத்தி சொன்னா எனக்கு திடீர்னு பாபா ஞானம் வச்சு, திடீர்னு எனக்கு வந்துச்சு, திடீர்னு வரல, ஒருத்தர் கொடுத்த சக்தி அப்படி வந்திருக்கு. அதனால அந்த சேவையின் பலம், அந்த சேவைன்ற மரம் பலன்ற பழம் கொடுக்கற மரம் ஆயிடும். ஏன்னா எல்லா இடத்துலயும் தான் சேவிச்சாங்க, எல்லா இடத்துலயும் வரல. சோ இப்ப நாளுக்கு நாள் பாபா குழந்தைங்க அதிகமாகறாங்கன்னா அந்த அளவுக்கு மனசு சேவை அதிகமா பண்றாங்க, அதனால ஆகுது. ஆனா இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரும் மனசு சேவை மட்டும் பண்ணாலே வந்துருவாங்க கூட்டம்னு நினைச்சுக்கிறாங்க, கிடையாது. வந்தாலுமே கூட என்ன ஆகும், நீங்க நடந்துக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குது, அதை பார்த்துட்டு சென்டருக்கு வராம போறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு நிறைய இடத்துல. சோ எல்லாமே பண்ணணும், நடத்தையும் இனிமையா இருக்கணும், அது ஒரு மிகப்பெரிய சேவை. வார்த்தை எல்லாமே இல்லையா, பாபா நேத்து சொன்னார் பாருங்க, பணிவுன்ற சேர்ல உட்காந்துட்டு பொறுப்புன்ற கிரீடை தணிஞ்சுக்கணும். பணிவு இல்லாம சென்டருக்கு வரவங்களாம் என்னுடைய அடிமையின் ட்ரீட் பண்ணா என்ன ஆயிடும், அங்க யாருமே வராம போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி தப்பு நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டும் இருக்குது. சோ அப்ப பாத்தீங்கன்னா மறைமுகமா சென்டருக்கே வர முடியாத சில மாத்தா கொடுக்கற அந்த சகயோகத்தினாலதான் சென்டருக்கே வராங்கன்றத நம்ம புரிஞ்சுக்காம விட்டுறோம். அதனாலதான் நமக்கு அகங்காரம் வருது. அதான் பாபா சொல்றாரு, அந்த மாதிரி குடும்பத்துல இருந்துகிட்டே தன்னை சமர்ப்பணமானவங்க நினைக்கிற அந்த அற்புதமான ஆத்மாக்களுடைய சகயோகம் தான் இந்த சேவைன்ற மரத்துக்கு தண்ணியா இருக்குது. எப்படி மரத்துக்கு தண்ணி கிடைச்சா நல்ல பழங்கள் கொடுக்குமோ அதே மாதிரி இந்த உயர்ந்த சகயோகி ஆத்மாக்களுடைய சேவை அந்த ஒத்துழைப்பு மூலமா தான் இந்த சேவை வெற்றி அடையுது. இந்த மாதிரி சேவையில யார் மும்முரமா இருக்கிறாங்களோ, 24 மணி நேரம் இந்த சேவையிலே யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல இருக்கிறாங்க. இல்லறத்துல இருந்துகிட்ட இந்த மாதிரி தன்னை சமர்ப்பணமானவங்கன்னு புரிஞ்சிக்க கூடிய குழந்தைங்க தான் பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்தின் அதிகாரியா இருக்கிறான். எவ்வளவு சொல்ல போறாங்க, சேவை ரொம்ப முக்கியம். சேவை செய்யறதே ஸ்ரீமத்து கிடையாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பாபா திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவங்க சொல்றத கேக்குறவங்க பாவம் அழிஞ்சு போயிடுறாங்க. ஸ்லோகன், குறைஞ்சதிலும் குறைஞ்ச நேரத்துல சங்கல்பங்களை சுருக்கிக் கொள்ளவும் மற்றும் நிறுத்தக்கூடிய யுக்தியை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் புத்தியின் சக்தி வீணாகி போக முடியாது. சோ முடிஞ்ச அளவு முரளிய வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சா அந்த லாங்குவேஜ்ல கேளுங்க. ஏன்னா ஒரு சில டிரான்ஸ்லேஷன் மாற்றும் போது அது அதோடைய சாரம் கரெக்டா அந்த டெஸ்ட் வராது. கரெக்டா இருந்தாலும் அந்த சாரம் வராது. சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஸ்லோகம். சோ ஸ்லோகன் வரதானம்லாம் அவித்த முரளியுடைய அதுல இருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்துதான் கொடுப்பாங்க, சாரமாக்கி கொடுப்பாங்க. சோ இதுவே வேற மொழியில எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா டிரைவிங் வச்சு சொல்லியிருப்பா. சோ அதை கேட்கும் போதே எனக்கு சந்தோஷம் வச்சு, ஆஹா நம்ம சொல்ற மாதிரி பாபா டிரைவிங் வச்சு உதாரணம் சொல்றாருன்ட்டு. எப்படி சொல்லிருப்பாருன்னா, இப்ப வண்டியில வந்து திடீர்னு ஒருத்தர் குறுக்க வர்றாருன்னா என்ன பண்ண, டக்குனு ஸ்டேரிங் வேலை திருப்பிடணும். ரொம்ப போர்ஸா வரும் பொழுது பிரேக்கும் போட முடியாது, திருப்பி காப்பாத்தணும் அவங்கள. அந்த மாதிரி நமக்குள்ள வீண் எண்ணங்கள்ன்ற எதிரி வரும்போது டக்குனு எண்ணங்களை திருப்பிடணும் நல்ல திசையை நோக்கின்ற ஸ்டேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வினாடியில வீண் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளையும் வைக்க முடியணும். இந்த யுக்தியை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா புத்தியின் சக்தி வீணா போகாது. வீண் விஷயங்களாச்சு, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இது ஏன் இப்படி சொன்னாங்க, டக்குனு திரும்புங்க. நாடகத்துல நல்லதுதான் நடக்குது, அதை பத்தியே கண்டுக்காது. நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, பாபா துணையாவை போயிட்டே இரு. சரியான பாதையில திருப்பிட்டீங்க. அந்த ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு யோசிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு பதில் இப்ப திருப்பி போயிட்டீங்க. அப்ப ஏன் இப்படி ஆச்சுங்கன்னு நீங்க நினைக்கும் போது உங்களோட புத்தியின் சக்தி வேஸ்ட் ஆகுது இல்லையா. சோ அதனால ஒரு வினாடியில தவறான வீண் எண்ணத்துல இருந்து சக்திசாலியான எண்ணத்தின் பக்கம் உங்களுடைய புத்தியை திருப்ப தெரியணும். வீண் எண்ணங்களை ஒரு வினாடியில பிரேக் போட்டு நிறுத்த தெரியணும். அப்ப எண்ணங்களின் சக்தி வீணாகாது. ஏன்னா இங்க எண்ணங்களின் சக்தியின் மூலமாக தான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மை ஆக்குறோமே. ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.